कृष्ण 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे,
हरे राम 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 हरे हरे,
हरे राम 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे,
हरे राम 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 हरे हरे,
हरे राम 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे,
पद्मावती प्रभाग आत्म कृष्ण
हरे राम हरे राम 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 हरे हरे,
पद्मावती प्रभाग
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे,
हरे राम 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 हरे हरे,
हरे राम 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे,
हरे राम हरे राम 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 हरे हरे,
हरे राम हरे राम 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 हरे हरे,
हरे हरे कृष्ण 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 हरे हरे, ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थतिवराणि तृणाय मे अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रभजे भूतं शरस्य महदाशय
भट्टनार
भक्तिधार कुलशेखर भक्ताङ्ग्रिरेणु भरतालय दीन्द्रमिश्रा श्रीमद्भराङ्कुशमुनिं
शरदोऽस्मिनित्यम्
नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्।
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துய்ந்தன் பல்கலையோர் தாம் மன்னவந்தை ராமானுசஞ்சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் முந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடும் மொழிகள் நிறைந்திடும் முருகல் நிலாவழகும், கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண் அழகும், காரிசுதங்கள் சூடிய முடியும் கனநர்ச்சிகை முடியும், எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதா, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத்சுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்யபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாஹமீதே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம்.
ராமானுஜ ராமானுஜ.
பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. கலியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடியாடி உழிதரக் கண்டோம். சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி திவ்ய பிரபந்தத்திலே பாகவதாளுடைய பெருமையை ரொம்ப அழகா பேசுறார். பகவான் உயர்ந்தவனா பாகவதா வசந்தவாளான்னு பார்த்தா பாகவதா தான் வசந்தவா. குலசேகர ஆழ்வார் தன்னுடைய முகுந்தமாலா அப்படிங்கிற சம்ஸ்கிருத கிரந்தத்தில் பகவானிடத்துல ஆச்சரியமா ஒரு பிரார்த்தனை பண்றார். மஜ்ஜன்மனஹ பலமிதம் மதுகைத பாரே மத் பிரார்த்தனீயம் மதனுக்ரஹ ஏஷ ஏவ த்வத்ருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி மாம் ஸ்மர லோகநாத. ஹே லோகநாதா, ஹே ஜெகநாதா, நான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன். இந்த ஒரு வரம் எனக்கு நீ கொடு போதும், இந்த ஒரு அனுகிரகம் நீ பண்ணா போதும், நான் கேட்கறது இவ்வளவுதான், நீ பண்ண வேண்டியது இவ்வளவுதான், என் வாழ்க்கையுடைய பிரயோஜனமும் இவ்வளவுதான். உன்னுடைய அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியேனாக, அதாவது ஒரு ஏழாவது நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தாசானுதாசனாக நீ என்ன ஸ்மரிச்சா போதும். தொண்டரடி பொடி, தொண்டரடி பொடியாக நீ என்ன பக்தாங்கிரேனு, பக்தர்கள் கூட்டத்தில் ஏழாவது நிலை கடைசி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தனா நீ நினைச்சுட்டா வச்சுக்கோயே, இதுவே எனக்கு பரமானுகிரகம், இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். எல்லா பெரியவாளுமே பாகவதா வசதி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒருவேளை நமக்கு யாராவது ரெண்டு சாய்ஸ் கொடுக்கறா, பகவானா பாகவதாலா அப்படின்னா யோசிக்கவே கூடாது, பாகவதான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா பகவானை பிடிச்சிருந்தா கூட சமயத்தை விட்டுட்டு ஓடி போயிடுவார். ஏன்னா நமக்கு அகம்பாவம் சுவாவமா உண்டு, மமக்காரம் அதிகமாவே உண்டு, அவனுக்கு ரெண்டும் பிடிக்காது, நமக்கு இது ரெண்டும் இல்லாம ஜீவிக்க தெரியாது, அவனுக்கு இது ரெண்டும் ஆகவே ஆகாது. அப்ப அவனை பிடிச்ச சூழ்நிலை இல்லாத வரைக்கும் நம்ம கூட இருப்பார் சுவாமி. கோபிகைகளே அர்த்தராத்திரி பிருந்தாவன காட்டுல அவளுக்கு சௌகந்திக மதம் மந்திரத்தில் விட்டுட்டு ஓடினவர் தானே கிருஷ்ணன். அதே பாகவதால பிடிச்சு வச்சுக்கோங்களேன், இந்த அகம்பாவத்தை ஆச்சரியமா அந்த மமக்காரம் இருக்கு பாருங்க, அது தாவகாஹா அப்படின்னு மாத்தி விட்டுடுவான். திருத்தராஷ்டிரம் சொல்றான், தர்ம க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்ஸவ மாமகாஹா பாண்டவாச்சைவ கிம குர்வத சஞ்சய. மாமகாஹா என்னுடையவர்கள் அப்படின்ச்சான். அதே சமயத்துல ஆச்சரியமா அதி விசேஷமா கோபிகைகள் சொல்ற தாவகாஹா, நாங்கள்லாம் உன்னை சேர்ந்தவர்கள்டா கிருஷ்ணா, நாங்கள்லாம் உன்னை சேர்ந்தவர்கள்டா அப்படின்னு. குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றமேயாவோம் உமக்கே நாமா செய்வோம். இந்த பாவம் நமக்கு வரமாட்டேங்கிற அதே பாகவதால பிடிச்சுட்டா வச்சுக்கோங்களேன், இந்த அகம்பாவத்தை மாத்திடுவா, மமக்காரத்தை மாத்திடுவா. அதாவது பகவானுக்கு நம்ம எப்படி பிடிக்கமோ அப்படி மாத்திடுவோம். நம்ம போய் பகவான் பிடிக்கிறது கஷ்டம். அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமாறு நினைஞ்சிருக்கான். நேற்றுக்கு இருந்தா, இன்னைக்கு இருக்கா, நாளைக்கு இருக்க போறான். நம்ம இந்த சரீரத்தை விட்டு வேற சரீரத்துக்கு போனாலும் சுவாமி உண்டு, கேரண்டி அவர் இருக்க போற. நம்மால் அவரை பிடிக்கவே முடியாது. காற்று நம்மளால பிடிக்க முடியுமா? கரண்ட் நம்மளால பிடிக்க முடியுமா? பகவானை பிடிக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. அதே சத்சங்கம் கிடைச்சு கொடுத்து, பாகவத சங்கம் கிடைச்சு கொடுத்தனா பகவான் நம்மளை தேடிண்டு வருவான். பிரகலாதனும் துருவனும் பகவானை தேடிண்டு போகல, பகவான் அவளை தேடிண்டு ஆச்சரியமா வந்துட்டான். அதுதான் சுலபம், அதுதான் விசேஷம். அதனாலதான் ஆதிசங்கர சொல்றார், சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலதத்வம், நிச்சலதத்வே ஜீவன் முக்தி. சத்சங்கத்தினாலே ஜீவனுக்கு முக்தி அப்படின்ற. அதனால பாகவதர்கள் தான் வசதி. எல்லா ஆழ்வார்களும் ஒத்துக்கிறான். கடநல்லை தலசனை துறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் எவரேனும் அவர் கண்டி எங்கள் குல தெய்வமே. திருக்கடல் நல்லை திவீரேசத்தில் இருக்கிற தலசைன பெருமாளை கொண்டாட நெஞ்சுடையவர் எவரா இருந்தாலும் அவர்கள் என்னுடைய குல தெய்வம் அப்படின்றார் திருமங்கை ஆழ்வார். பெருமாள குலதெய்வம் சொல்லல, மகாபலிபுரம் பெருமாளை பார்த்து நீ என் குலதெய்வம் சொல்லல, உன்னை கொண்டாடும் நெஞ்சுடையார் எவரேலும் அவர் கண்டீர். அவ்வளவு அழகா, அவ்வளவு ஆச்சரியம் பெரியாழ்வார் சொல்றார், எவரேலும் அவர் கண்டீர் எம்மை ஆளும் பரமழே. அவ எங்களை ஆளக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாகவத சங்கம் விசேஷம். சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி பிரபந்தத்தில் சொல்றார், பொலிக 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 போயிற்று வல்லுயிர்ச்சாம். ரொம்ப அழகான ஒரு பாசனம். இந்த பாசனம் சொன்ன சந்தர்ப்பம் அதை விட அழகு. 32 வயசு ஆயிடுச்சு சுவாமி நம்மாழ்வாருக்கு. அப்ப சுவாமி நம்மாழ்வார் பரமபதிக்கணம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்றார். அப்ப மதுரகவி ஆழ்வார் கேட்கிற, நீ பரமபதிச்சு விட்டீர் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய ஜனங்களை யார் ரட்சிப்பா, அது கிரடா பண்ணணும் அப்படின்றான். சின்ன குழந்தைதான் நம்மாழ்வார். முதற்கவியாழ்வார் கிழவர். நான் ஞானத்துல இவர் பெரியவர், ஞானத்துல அவர் சின்னவர். வயசுல அவர் பெரியவர், வயசுல இவர் சின்னவர். வயசு பெருசா ஞானம் பெருசான்னா ஞானம் தான் பெருசு. எங்களுக்குலாம் வயசு பார்த்தா 35-36 வயசு. ஆனா இங்க உபன்யாசம் எல்லாம் பண்ணா 90 வயசு தாத்தா பெரியவாள்லாம் சேவிப்பா. சாதாரணமா சாஸ்திரப்படி பார்த்தா பெரியவா சின்னவாள் சேவிக்கப்படாது சாஸ்திரம் சொல்றது. ஆனா நாங்கள் தான் போனா ஏன் சேவிக்கிறோம்னா, எங்க உடலோட வயசுக்கு முக்கியத்துவமே நாங்கள் சொல்லக்கூடிய பகவத் விஷயத்துக்கு மரியாதை கொடுத்து சேவிக்கிறோம். சொல்லக்கூடிய பகவத் விஷயத்துக்கு ஒரு மரியாதை, அவ்வளவுதான். லவனும் குச்சனும் அழகா ராமச்சந்திர மூர்த்தியுடைய அரண்மனையில நின்று ஜோரா ராமாயணம் காலக்ஷேபம் பண்றான். ரெண்டு பேரும் பண்ணும்பொழுது எல்லாரும் சேவிக்கிற, ராமனை தவிர எல்லாரும் சேவிக்கிறா. கௌசல்யா மாதா வரைக்கும் அத்தனை பேரும் சேவிக்கிறா. ஏன்னா ராமாயணம் சொல்றதே குழந்தைகள், ராம விஷயம் சொல்றதே அது ஞானம் பெருசு, ஞானம் ரொம்பவே பெருசு, அவ்வளவு சிரேஷ்டம் நிஜமாவே. எத்தனையோ பேர் சின்ன சின்ன குழந்தைகள் பால பிரியவான்னு சொல்லுவோம், எத்தனையோ மராதிபதிகள் சின்ன சின்ன வயசுல அழகா வந்துருவா. அவளெல்லாம் சேவிக்கிறோம். ஏன்னு கேட்டா வயசு முக்கியம் இல்லை, ஞானம் பெருசு. அந்த மாதிரி என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னா நம்மாழ்வார். அப்ப முதற்கவி ஆழ்வார் சொல்றாரு, உங்களுடைய ஒரு அர்ச்சாவதார மூர்த்தி இருந்ததுன்னா அழகா அவள்லாம் வந்து பாப்பா தரிசனம் பண்ணுவா, பூஜை பண்ணுவா, அவ மனசுல தியானம் பண்ணுவா. ஆனா உங்க காலத்துக்கு அவர் பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு உங்களுடைய ரூபம் இருந்தா தானே, இல்லாட்டி எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல. சரி உடனே தாமிரபரணி ஜலத்தை எடுத்து நீ காசு, அதுல உனக்கு ஒரு மூர்த்தி கிடைக்கும் அப்படின்ற. உடனே அழகா தாமிரபரணி ஜலத்தை எடுத்து அழகா காச்சரா ஆச்சரியமா முதற்கவி ஆழ்வார். அப்படியே காய்ச்சி முடிக்கிறா, நன்னா ஜெடிச்சிருக்கா. இப்படி காய்ச்சி முடிச்சவன அழகா ஒரு விக்கிரகம் கிடைக்கிறது. அண்ணா ஒரு கொப்பரை விட்டு ஜலத்தை நன்னா காய்ச்ச ஒரு விக்கிரகம் தானா உற்பத்தி ஆகி அப்படி காய்ச்சி குடிக்கிறது. ஆச்சரியமா அந்த விக்கிரகத்தை பாக்கிறார், தூக்கி வாரி போடுற மதுரகவி ஆழ்வார் இருக்கு. ஏன்னா கைய கூப்பிட்டு இருக்கு அந்த விக்கிரகம். உடனே பதறா மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரியனை பார்த்து சிஷ்யா கை கூப்பலாம். அதுதான் தர்மம், நியாயம், சாஸ்திர சம்மதமான விஷயம். இது என்ன, இது ஆச்சாரியனுடைய விக்கிரகமே கை கூப்பின்னு இருக்குன்னா சரியா இல்லையே சுவாமி அப்படிங்கிற. நம்மாழ்வார் சிரிச்சார், நன்னா பாரு, அது நான் தானா பாரு, எங்க என் முக ஜாதம் இருக்கா பாரு, என்னுடைய அங்க லட்சணங்கள் ஏதான ஓரத்துல இருக்கா பாரு அப்படின்னு சார். பூரணமா பாக்குற அந்த மூர்த்தியில துளி கூட நம்மாழ்வாருடைய அங்க லட்சணங்கள் எதுவுமே இல்லை. ஒரு ஓரத்துல கூட ஏதாவது ஒரு பகுதியில் இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே ஒத்து வரல. இல்லையே சுவாமி, உங்களுடைய ரூப லட்சணம் எதுவுமே இல்லையே. ஆமா, இது நான் இல்ல. அப்ப பவிஷ்யத் ஆச்சாரியன், பின்னாடி வரக்கூடிய ஒரு ஆச்சாரியன், பவிஷ்யத்னா ஃபியூச்சர், எதிர்காலத்துல வரக்கூடிய ஒரு ஆச்சாரியன். பவிஷ்யோத்தர புராணமே ஒண்ணு உண்டு, எதிர்காலத்தை பத்தி சொல்லக்கூடிய புராணம். கலியுகத்தை பத்தி முழுக்க கிளீனா சொல்லியிருக்கா. இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பவிஷ்யோத்தர புராணத்துல பர்ஃபெக்டா இருக்கு. மாஸ்டர் டாம்ல ஒண்ணுமே இல்ல, அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா சொல்லிட்டா பவிஷ்யோத்தர புராணத்துல. அப்ப முதற்கவியாக அவ்வளவு பெரிய ஆச்சாரியனாக, அப்பதான் அந்த பாசுரம் சொல்ல, பொலிக 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 போயிற்று வல்லுயிற்சாவம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இன்று யாதொன்றும் இல்லை. எல்லாரையும் படாத பாடப்படுத்தி நரகலோகத்துக்கு ஐஷண்ட போய் தண்டனை கொடுக்கக்கூடிய யம தர்மராஜனுக்கு இனிமேல் வேலை கிடையாது. எப்ப இந்த ஆச்சாரியன் அவதாரம் பண்ண நாள்லேந்து வேலை கிடையாது, அது வரைக்கும் வேலை உண்டா. நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இன்று யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும். சாதாரண கலியில எல்லாரும் கெட்டு போவா. சுவாமி அம்மாழ்வார் சொல்றா, இந்த பவிஷ்யத் ஆச்சாரியன் அவதாரம் பண்ணதற்கு கலி கெட்டு போயிடுமா, கலி தாங்க முடியாம கலி தோத்து போய் கலி இல்லாமல் போயிடும், கிருதயுகம் வந்துடும் அப்படின்றார். கலியும் கெடும் கண்டு கொண்மின், நான் சொல்றத சத்தியம், நீங்க கலியுகத்தை பார்ப்பேன். கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள், கடல் வண்ணன் பெருமாள், பெருமாளுடைய பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதர கண்டோம். இந்த ஆச்சாரம் வந்தவர்கள் எல்லாரையும் பகவத் பக்தாவை மாற்ற போறா, எல்லாரும் பகவன் நாம சங்கீர்த்தம் தலைக்க போறா, எல்லாரும் சரணாகதி பண்ண போறா, சத்தியமா ஆனந்த சாகரத்தை தலைக்க போறா. கலியும் கடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதர கண்டோம். கண்ணால நான் இப்ப பாக்குறேன், பின்னாடி நீங்க கண்டு கொண்மின் நிச்சயமா பார்ப்பேள். அந்த பவிஷ்யதாச்சாரம் வேற யாரும் இல்ல, நம்முடைய சுவாமி ராமானுஜர். சுவாமி ராமானுஜருடைய மூர்த்திகள்ல ரொம்ப விசேஷம் அப்படின்னா, இந்த பக்கத்துல இருக்காள் மேல்கோட்டை அப்படின்னு, ஸ்ரீரங்கத்துல இருக்கிறாளுக்கு ரங்கராஜனுடைய பக்கத்துல இருக்க அந்த மூர்த்தி தானான திருமேனி. சுவாமி ராமானுஜர் வந்து தானான திருமேனி. சாதாரணமா சரித்திரத்துல பார்க்கும்போது முதல்ல அந்த மூர்த்தி அப்படின்னா தமருகந்த திருமேனி மேல்கோட்டை, ரெண்டாவது தாமுகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர், மூணாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தானான திருமேனி சுயம் திருமேனி. எல்லாத்தை விட சர்வசிரேஷ்டமானது பவிஷ்யதாச்சாரியன் திருமேனி. ராமவதாரம், கிருஷ்ணவதாரம், நரசிம்மவதாரம், வராகவதாரம் எல்லாம் இந்த அவதாரம் வந்து முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் கோவில்கள்ல சிலாரூபமான மூர்த்திகள். ராமமூர்த்தி வந்து ராமன் இருக்கும்பொழுது இல்லை, ராமன் கிளம்பி போன பிறகுதான் ராமனுடைய அர்ச்சாவதார விக்கிரக பிரதிஷ்டை. கிருஷ்ண விஷயம் அப்படிதான், நரசிம்மர் அப்படிதான், வராகம் அப்படிதான். உலகத்துல ஒரு மகாத்மா அவதாரம் பண்றதுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மூர்த்தி வந்ததுன்னா நம்ம சுவாமி ராமானுஜருக்கு மட்டும்தான். அவர் அவதாரம் பிறக்கவே இல்லை, அவர் எங்க பிறக்க போறாரு, ஊர் என்ன, பெயர் என்ன, அப்பா அம்மா ஒன்னும் தெரியாது. ஆனா இவர் பிறக்கிறதுக்கு 4000 வருஷம், நம்முடைய கலி பிறந்த 43வது நாள் நம்மாழ்வர் அவதாரம், 32 வருஷம் இருந்தார் நம்மாழ்வர், சில இடங்கள்ல 35 காண கருக்கு. கலி பிறந்த 32வது வருஷத்திலேயே ஆச்சரியமா சுவாமி ராமானுஜருடையதான் அர்ச்சாவதார மூர்த்தி கிடைச்சுடுத்துன்னா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது தடவை தாமிரபரணி ஜலத்தை எடுத்து காய்ச்சும் பொழுதுதான் கிடைச்சதுதான் இன்னைக்கு நம்முடைய சின்முதையெல்லாம் வச்சுருக்கிற சுவாமி நம்மாழ்வார் மூர்த்திய ஆழ்வார் திருநகரில் சேரிக்கு. சரியா சொன்னா நம்மாழ்வார் மூர்த்திக்கும் சீனியர் மூர்த்தி யாருன்னா ராமானுஜருடைய அர்ச்சாவதார திருமேனி. ரொம்ப வசதி, ஆழ்வார் திருநகரில் போய் அந்த பவிஷ்யதாச்சாரியனை பார்க்கணும், கொஞ்சலாமான்னு தோணும். அவ்வளவு அழகு, நஜமாவே காலே கருணை ராமானுசான் அந்த மூர்த்தியை பார்த்தாலே அந்த பாசுரம் வந்து அவ்வளவு வசதி. இளையாழ்வார் அப்படின்னு சொல்லும்படியான சுவாமி ராமானுஜர். உடனே மதுரகவியாழ்வார் கேட்கிறார், இந்த மூர்த்தியை நான் என்ன பண்ணட்டும்? அவர் சொல்றார், புளிய மரத்தடியிலே புதைச்சி வச்சுரு, ஒரு காலத்துல அப்புறமா யாராவது எடுத்துப்பா அப்படின்னு சார். திருப்புலியாழ்வார் கீழே புதைச்சி வச்சுடுறா, அதன் பிறகு ஆச்சரியமா பின்னாடி வந்த ஆச்சாரிய புருஷர்கள் அந்த மூர்த்தியை எடுத்து திரும்பவும் ஸ்தாபிதம் பண்ணி பத்திரமா வைக்கிறார். அவ்வளவு வசதி இளையாழ்வார் இன்னும் ராமானுஜம், நிஜமாவே ராமானுஜா அப்படின்ற ஒரு திருநாமம் இருக்கு பாருங்க. பெருமாளைய தேவகனா மாத்தக்கூடிய ஒரு நாமம் வசக்தி. அவ்வளவு அழகா ஆசூரி கேசவ பெருமாள் காந்திமதி அம்மையாருக்கு பிங்கள வருஷம் சித்திர மாசம் வியாழக்கிழமை பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரத்துல 1017 வருஷம் பிறந்தார். ஒரு நாலு நாள் கதையில கிட்டத்தட்ட 15 தடவையா நான் சொல்லியிருக்கேன். இதுக்காக தான் ஞாபகம் டைரக்டர் ஆஃப் ராமானுஜர் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவு ஆச்சரியம் அவதாரம் பண்ணார் பார்த்தசாரதியுடைய கிருப்பையினாலே. பார்த்தசாரதியாக பார்த்தசாரதியே வந்த குழந்தை தான் நமக்கெல்லாம் பார்த்தசாரதி ராமானுஜர் தான். அவ்வளவு அழகா காஞ்சிபுரத்துல போய் யாதவ பிரகாசனிடத்துல வேதபாடம் எல்லாம் படிக்கிறார். யாதவ பிரகாசனே இவரை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்றார். ஆனா வரதராஜன் பெருந்தேவியும் இவரை காப்பாத்திடுறார். ஆள வந்தார் ஆச்சரியமா இவரை பார்த்துட்டு, ஆம் முதல்வன் இவன் இவனே, எனக்கு பிறகு இந்த தரிசனத்துக்கு பீடாதிபதி வைஷ்ணவ சித்தாந்தத்துடைய ஆச்சாரியன் இவர்தான் அப்படின்னு உத்தரவும் கொடுத்துட்டு வரதராஜனிடத்துல பிரார்த்தனையும் பண்றார். ஒரு ஸ்திதியில யாதவ பிரகாசன் இவரை இனிமேல் நீங்க படிக்க வேண்டாம் போ வெளியிலேன்னு சரின்னு வந்துட்டார். அப்படி பகவத்யானம் பண்ணிண்டு திருக்கட்சி நம்பிகள் சொன்னபடி தாயாருக்கும் பெருமாளுக்கும் சாலை கிணற்றிலிருந்து திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம் கொண்டு வர கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் போனவர்கள் இந்த மாதிரி இளையாழ்வார், இளையாழ்வார்னா ராமானுஜன், ராமானுஜன்ற வார்த்தைக்கு நேர் தமிழ் வார்த்தை இளையாழ்வார். ஆழ்வார்கள்லாம் இளையாழ்வார் அப்படின்னு தான் சொல்றார். பிரபந்தங்களுடைய வியாக்கியானங்கள் எல்லாம் லக்ஷ்மணனை பத்தி சொல்லும் பொழுதெல்லாம் இளையாழ்வார் அப்படின்னு தான் சொல்றார். ராமானுஜன் அப்படின்னா ராமனுக்கு தம்பின்னு அர்த்தம். அவ்வளவு அழகா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். பெரிய நம்பிகள் வந்து அழகா ஐஷிண்டு போறார் இளையாழ்வார ஸ்ரீரங்கத்துக்கு சுவாமி ஆளவந்தார தரிசனம் பண்றதுக்கு. நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமான ஆச்சாரியன் யாமுனாச்சாரியன் சொல்லும்படியான ஆளவந்தார் யாமுனாச்சாரியன். ரொம்ப விசேஷமான ஆச்சாரியன். சின்ன குழந்தையா இருக்கும்பொழுதே வாதத்துல ஜெயிச்சு ராஜ்ய பரிபாலனம் கிடைச்சு ராஜாதிராசனா இருந்து அத்தனையும் விட்டுட்டு ரங்கனே கதின்னு கடந்த ஒரு ஆச்சாரியன் யாமுனாச்சாரியனாகிய சுவாமி ஆளவந்தார். நாதமுனிகளுடைய திருப்பேரன் இன்னைக்கும் ஆளவந்தார் நன்னா தரிசனம் பண்ணணும் அப்படின்னா ஜோர காட்டு மன்னார் கோவில் போகணும். வீரநாராயணபுரம் அங்கதான் அந்த வீரநாராயண பெருமாள் சன்னதியிலதான் பக்கத்துல நாதமுனிகள் சன்னதி. நாதமுனிகள் சன்னதி நேர் இருக்க சுவாமி ஆளவந்தாருடைய சன்னதி. ரொம்ப அழகா இருக்கும். நாதமுனிகள் கொஞ்சம் ஹைட்ல பீடத்துல இருக்கார் கொஞ்சம் சிரமம். அவர் கால் திருவடி எங்க இருக்கோ அந்த ஹைட்டில் ஆளவந்தாருடைய திருமுடி வரா மாதிரி சன்னதி எங்க. ரொம்ப அழகா ராஜாரின் திருவடியே கதி. இவரோட திருவடி இங்க இருக்குன்னா அந்த திருவடிக்கு நேர ஆளவந்தாருடைய திருமுடி, அதுக்கப்புறம் தான் அவர் உடம்பு முடி வரும். அந்த மாதிரி ஹைட்ல வச்சிருப்பார் வீரநாராயணர். ரொம்ப அழகா சின்ன கோவில், ரொம்ப அழகா இருப்பார் திருமால். இங்க வீராணம் ஏரின்ற மாதிரி வீரநாராயண ஏரி நிறைய பேரெல்லாம் மாத்தி 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 இப்படி ஆயிடுச்சு. நிஜமா ஒரு கடல் மாதிரி இருக்கு. இந்த வீராணம் ஏரியை பார்த்தோம்னா கடல் தோதுபடி தொண்டனூர் ஏரியோ அந்த மாதிரி வீரநாராயண ஏரி, அது வீராணம் ஏரி ஆயிடுச்சு. ஆச்சரியம் ஆளவந்தார். அவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசை ஆசையா. எப்படி ஒரு கண்ணுக்குட்டி தாயினிடத்துல பால் குடிக்கணும்னு நாலு கால் பாய்ச்சல்ல பாஞ்சு ஓடுவோம், வாழ தூக்கின்னு மோனு கட்டிந்து. அந்த மாதிரி ஞானத்தை அடையணும், பகவத் அனுபவத்தை அனுபவிக்கணும். போற வழியிலேயே பெரிய நம்பிகள் ஆளவந்தார் பிரபாவம் என்ன சொல்ற இளையாழ்வார்க்கு. அவர் சின்ன வயசுல எப்படி இருந்தா, இவர் யாருடைய திருப்பேரன் எல்லாம் இன்னைக்கும் நாதமுனிகள் வம்சத்தார் நிறைய பேர் உண்டு, நிறைய பேர் உண்டு. பல பேர் நன்னாவே அடியனுக்கு பரிச்சயம் உண்டு. அந்த வம்சத்தான்றது அவன் நடவடிக்கையிலேயே பார்த்துள்ளான். பரப்பதன் குட்டி தவழுமான் வாலி அந்த மாதிரி வம்சத்தார்னா அது திவ்ய பிரபந்தம். அது சாதாரணமா வரும் அந்த வார்த்தைகள், அந்த பக்குவம், அதெல்லாம் நிஜமாவே ரொம்ப பெரியதான். அதி விசேஷம், அதி விசேஷம். போகும்பொழுது ஆளவந்தார் வைபவத்தெல்லாம் சொல்லிட்டு போறார். சொன்னோம்னா நம்ம ராமானுஜர் கதை முடியாதான் சொல்லலாம். ஆளவந்தார் வைபவத்தெல்லாம் சொல்லிட்டு போற ராமானுஜருக்கு இன்னும் ஆசை இளையாழ்வார்னு சொன்னார். அழகா அந்த இளையாழ்வார் ஆளவந்தார் வைபவம் எல்லாம் கேட்டுட்டு பேர்பட்ட ஒரு ஆச்சாரியனா. நிஜமாவே இவர் தான் பரமாச்சாரியன், மகதாச்சாரியன், ஜெகத்குரு அப்படின்னு, ஜெகதாச்சாரியன் அப்படின்னு அப்ப அதில் பார்க்க போறோம். இன்னையோட என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து மம ஆத்தியம் மங்களம் நஷ்டம். அக்ரூர பிருந்தாவனத்துல கண்ணனை பாக்குற முதலையேந்து கிளம்புற கிளம்பும்போது அன்னைக்கு பொழுது விடுஞ்சோன்னு நினைக்கிற மனசுக்குள்ள இன்னையோட என் கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சது, நான் போய் கண்ணனை பார்க்க போறேன். மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம், இன்னையோட என் கஷ்டம் எல்லாம் முடிஞ்சது, நல்ல காலம்தான் அப்படின்னு அதே சந்தோஷத்தோட இந்த இளையாழ்வார் பெரிய நம்பிகள் கூட ஜோரா ஸ்ரீரங்கம் போறார். ஸ்ரீரங்கம் பூலோக வைகுந்தம், வேற என்ன வார்த்தை சொல்லணும்? குடதிசை முடியை வீட்டு, குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி, தென்திசை இலங்கை நோக்கி, கடல் நிற கடவுள் எந்தை அரவணை தீருமா கண்டு, உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கிறேன் உலகத்தீரே. என்ன அழகு ரங்கன் படுத்திருக்கிறாள் ஸ்ரீரங்கம் பாகவதர் கூட்டமா இருக்கக்கூடிய எத்தனை ஆச்சாரிய புருஷன். ஸ்ரீரங்கம் வீதிகள் அப்படியே சும்மா அப்படி சுத்தின் இருந்தோம்னா பார்க்கலாம். பராசர பத்திர திருமாளிகை எல்லா பிரிவாளுடைய திருமாளிகையும் உண்டு. பெரிய ஆச்சாரிய புருஷ இன்னைக்கும் இருக்க நிறைய சன்னியாசிகள் மாத்வாசா ஸ்மார்த்தா வைஷ்ணவா எல்லாருக்கும் ரங்கன்னா ஒரு கொள்ளாசை, கொள்ளையடிக்கிற ஆசை ரங்கனை. அப்படி ஒரு அழகு இப்பயும் ஒரு கூட்டம் பிராமணா அப்ராமணா எல்லாருக்கும் பொதுவானவன் ரங்கராஜன். ஆழ்வார்கள் அத்தானா பேரும் கொண்டாடின ஒரு பெருமாள் அப்படின்னா பதின் மற்பாடிய பெருமாள் அப்படின்னு ரங்கனுக்கு மட்டும்தான். திருப்பதி பெருமாள் கூட வேற்றம் கிடையாது, அவ்வளவு வசத்தி ஸ்ரீரங்கராஜன். ஸ்ரீரங்கம் அழகா சேரி சின்னபடி போறா, அப்ப பார்த்தா காவேரி ஆத்தங்கள் நிறைய வைஷ்ணவர்கள் கூட்டம் கூட்டமா நின்றுட்டா. அப்ப உடனே இளையாழ்வார் பெரிய நம்பிகளை பார்த்து கேட்கிறார், என்ன சுவாமி இவ்வளவு வைஷ்ணவர்கள் கூட்டமா இருக்காளே, ஸ்ரீரங்கத்துல தான் உற்சவமா இவ்வளவு வைஷ்ணவ ஒத்துமையா ஒரு இடத்துல பார்க்கறதே பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டம். அப்படியே கூடி நிக்கிறனா சண்டை போடப்பதா இருக்கும். நிறைய இடங்கள வைஷ்ணவ கூட்டம் நிஜமாவே சொல்றோம், பிராக்டிக்கலா பார்த்துட்டு இருப்போம். இருக்கிறதே ஒரு 3 லட்சமோ 3.5 லட்சமோ கூட்டம், அதுக்குள்ள எத்தனா பாடு அம்மா, நிஜமாவே கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. சரணாகதி ரகசியத்தை டோட்டல் சரண்டர்ன்ற ஒரு கான்செப்ட உலகத்துக்கு சொன்னதே வைஷ்ணவ சித்தாந்தம். சரணாகதின்ற ஒண்ணுத்தை பிடிச்சிட்டு ஜீவிச்சுட்டு இருக்க ஒரு சித்தாந்தம், தன் பலத்தை நம்பாம பகவத் பலத்தை நம்பக்கூடிய ஒரு சித்தாந்தம் வைஷ்ணவ சித்தாந்தம். என் பலம் ஒண்ணும் இல்லை, நீ சரணல்லால் சரணில்லை, உன் கருணைதான் என்ன காப்பாத்து. எவ்வளவு பெரிய கான்செப்ட் தெரியுமா? உலகத்துல சந்தோஷமா இருக்கிறது இதை விட சுலபமான கான்செப்டே கிடையாது. எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு சுலபமான உபாயம் சரணாகதி. 24 ராமாயண ஸ்லோகத்துல ஒரே ஒரு ஸ்லோகம் தான் சரணாகதி, அந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுன்னு ஒரு சித்தாந்தம். பகவத்கீதை 700 ஸ்லோகத்துல ஒரே ஒரு ஸ்லோகம் தான் சரணாகதி ஸ்லோகம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச. ஒரு ஸ்லோகத்தை நம்பின்னு இருக்க ஒரு சித்தாந்தம், வேறுபட்ட சித்தாந்தம். எப்படி இருக்க வேண்டிய சித்தாந்தம்? எவ்வளவு மகதாச்சாரியர்களை பார்த்திருக்கு, எத்தனை பரமாச்சாரியர்களை பார்த்திருக்கு. நிறைய வைஷ்ணவர்கள் கூட்டமா நிக்கிறா, விளையாடுவர் பார்த்து என்ன சுவாமி இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனேயே பெரிய நம்பிகள் ஆமா எல்லாரும் ஆளவந்தார் கோஷ்டி ஆளாச்சே, எல்லாரும் ஆளவந்தாருடைய சிஷ்யர்களாச்சே, என்ன எல்லாரும் இங்க இருக்க, இங்க ஆளவந்தார காணலியே அப்படின்னு தெரிஞ்சு, சரி அவ்வளவு கூட்டமா இருக்கே அப்படின்னு போற போறார். எதிர்க்க ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஓடி வர, அழுதுண்டே ஓடி வர உடனே ஆச்சரியமா பிரீநம்பிகள் பார்த்து, என்னாச்சு ஏன் ஒரு இடமே என்னாச்சு சுவாமி ஆளந்தா அப்படின்னா, தரவ பதிச்சுட்டாரு கை கூப்பினாரு. ஆனா அது கிளம்பும் போதே நோய்வாய்ப்பட்டு இருந்தா அவ்வளவுதா, தரம பதிச்சுட்டாரா நெஞ்சில் அப்படி வீட்டி எடுத்து பாலிச்சு நான் மாதிரி இருந்தது. ஆனா ஆச்சாரியனே கதியில் இருக்கிறவாளுக்கு ஆச்சாரியனை தவிர உலகம் எதுவுமே தெரியும். மற்றதெல்லாம் லௌகீக விஷயம், ஏதோ அந்த பந்தம் எப்ப வேணா ஒரே ஸ்நேகம் மாதிரி, மத்த பந்தம் எல்லாமே முன்னாடி இல்ல பின்னாடி இருக்க போறதுல நடுவில் கொஞ்ச நாள் இவ்வளவுதான். ஆச்சாரிய பந்தம் இருக்க பாருங்க, ஜென்ம ஜென்மாந்திர பந்தம். ஆச்சாரியன் இல்லை அப்படின்னா நமக்கு சுவாமி இல்லை, ஆச்சாரியன் இல்லை அப்படின்னா மந்திரோபதேசம் இல்லை, ஆச்சாரியன் இல்லை அப்படின்னா நமக்கு திவ்ய தேசம் கிடையாது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆச்சாரியன் இருந்தாதான் நம்ம பண்ணக்கூடிய பக்திக்கும் நாம ஜபத்துக்கும் ஒரு பூரணத்துவம், ஏன்னா பூரணத்துவம் ஆகவே ஆக பாகவதம் எடுத்து பாருங்க, ஸ்ரீமத் ராமாயணம் எடுத்து பாருங்க. ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே பகவான பார்க்கறதா தான் உண்டு. சுயபலத்தினாலே இது வரைக்கும் யாருமே பகவான பார்த்தது இல்லை. அண்ணன் ஞாபகம், சுயபலத்தினால யாராலையும் பகவான பார்க்கணும்னா குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நம. பிரஹ்லாதன், துருவன் எப்படி பார்த்தான், நாரதன் குரு காரணம். நாரதரே வேலைக்காரி பிள்ளை, அவருக்கு பகவான் கிடைச்சான்னா சத்குரு காரணம். வேதத்தை நாளா பிரிச்ச வேத வியாசருக்கே மனசுல திருப்தி இல்லை, நாரதர் தான் வந்து பாகவதம் எழுதுன்னு சொல்றாங்க. பகவானே கூட அர்ஜுனன் குருன்னு காலில் விழுந்த பிறகுதான் பகவான் கீதை உபதேசம் பண்றான். ஃப்ரெண்டா பேசுற வரைக்கும் என்னடா வைத்தியாரனோ வளர்ந்து இருக்க ஜாலியா இருடா அப்படின்னு சொல்றாரு பெருமாள். ஆச்சாரியன்னு விழுந்த உடனே கீதாச்சாரியன் நான் நின்றுட்டு பகவான் கீதையை சொல்றான். அதனால ஆச்சாரியன்றது பெரிய பந்தம், ஆத்ம பந்தம். அதெல்லாம் சரீர பந்தம். நமக்கு இந்த சரீரத்திலேயே எத்தனை பந்துக்களை தெரியும் சொல்லுங்க. இன்னைக்கா யாரையா பாப்பா என்ன தெரியலையா, அவளோட சொந்தக்காரன் ஒண்ணு விட்டு அக்காவோட தங்க அப்படின்னு நமக்கு ஒண்ணும் புரியாது, நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா இந்த சைலம் முடிஞ்ச உடனே அந்த பந்தம் காணாம போயிடுறது. பூர்வசனம் நம்ம என்னவா இருந்தா அவளோட பந்தம் இருக்கா, சத்தியமா கிடையாது. ஆனா ஆத்ம பந்தம் இருக்கு பாருங்க. நம்ம எந்த ஜென்மாவா போனாலும், எந்த சரீரத்தை அடைஞ்சாலும், மோட்சமே போனாலும் அழியாத பந்தம் ஆத்ம பந்தம். ஆச்சாரிய பந்தத்துக்கு ஒரு நாளும் முடிவே கிடையாது. சத்குருவோட நமக்கு இருக்கக்கூடிய உறவு, ஆண்டாள் சொன்னவன் இந்த தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆண்டாளுக்கு கிருஷ்ணன் பிரத்யக்ஷம் தானே, திருப்பாக அழகா பாடுறாளே, துர்வளவும் பாடுறான். ஆனா கடைசியில் பட்டர் வீரான் போதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும். ஆண்டாள் சொன்னு சொன்னா யாரு குத்தமா சண்டை போட போறாளா, நியாயம்தான். ஆனாலும் பலத்தில் ஆனா சொன்ன பட்டர் பீரானுடைய கோதை, பட்டர் பீரானுடைய சிஷ்யை, பட்டர் பீரானுடைய பெண், அதனாலே வந்தது. பட்டர் பீரான் கோதை சொன்ன வந்துருமா, மதுரகவி ஆழ்வார் நிஷ்டைன்னு போயிருக்கு. பதினோரு ஆழ்வார்கள் பெருமாள வசத்தின்னா மதுரகவி ஆழ்வார் சொன்னார். சடகோபன் வசத்தின்னு கண்ணினுன் சிறுத்தாம்பினார் கட்டுண்ணப் பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தென் குருகோ நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் ஆவுக்கே. பகவானே தெரிய வேண்டாம், சடகோபனை தெரிஞ்சா போதும். நவதிருப்பதி பெருமாளை தேடி தேடி சேவிக்கவே வேண்டாம். ஒன்பதுகளோட சேவை அன்னைக்கு நம்மாழ்வாரோட சன்னிதில போய் நின்று ஒன்பது பெருமாள் வந்துடுவான், தேடி தேடி வந்து கிருப பண்ணுவான். போதுமே ஆச்சாரியின் வசத்தி தேவமற்றறியேன் குருகோர் நம்பி பாவி நின்னிசை பாடித்திரிவனே. எனக்கு வேற தெய்வம் தெரியாது, சடகோபன் என்னும் ஒரு தெய்வத்தை தவிர வேற தெய்வம் எனக்கு வேண்டாம் சார் எதிர்க்க முடியாது. அவ்வளவு வசதி ஆச்சாரியம், அதுவும் ஆள வந்தார் அவ்வளவு தூரம். சௌலபியம், சௌலபியம் சொன்னா டவுன் டு எர்த் அப்படி சொன்னாதான் புரியும். நம்ம சம்ஸ்கிருத வார்த்தை, நம்ம தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தை சொன்னாதான் புரியும். இது அந்த மாதிரி காலகட்டம் ஆயிடுது, வேற வழியே இல்லை. சௌலபியம் சொல்லமாக புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு, இல்லாடி ஒரு பெரிய வார்த்தை, ஒரு டெக்னிக்கல் வார்த்தைன்னு வச்சுருக்கோம். டவுன் டியர் தான் எக்ஸாக்டா சௌலபியம்ன்ற வார்த்தைக்கு. அவ்வளவு தூரம் கீழே இறங்கி பழகக்கூடிய ஒரு ஆச்சாரியம், பாது பாது எல்லாருக்கும் இழுத்து பிடிச்சு வச்சு பகவானை திணிக்கக்கூடிய ஒரு ஆச்சாரம் தான் நமக்கு வேணும். நமக்கு பகவான் விட்டு போகிறது சுலபம், பகவான் கிட்ட போகிறது தான் இஷ்டம். ஆளந்த குடிச்சு இழுத்து 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 பகவானத்தை அனுப்பி 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 வைப்பான். டேக்கார் மாதிரி நடத்திட்டு இருந்தார் மடத்தை. சத்தியமா மடம் எதுக்குன்னா டேக்கார் தான். நம்மள எல்லா குழந்தைகள் சம்சாரிகள் அப்படி திருப்பி திருப்பி பகவானத்தை கொண்டு போய் சேர்க்கிற கதர் எழுது மூர்ச்சி எழுது விழுந்துட்டா பெரிய நம்பிகள் இளையாழ்வா இருக்கு. அப்படியே உடம்பு பலகம் பலகீனமா இருக்கு. இந்த ஆச்சாரம் பார்க்க போறோம் ஆசையா ஓடி வந்தார், என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே பெரிய நம்பிகள் தண்ணீர் எல்லாம் தெளிச்சு எழுப்பி சமாதானம் சொல்ற, சுவாமி லோகத்தை மரணம்ன்றது யதார்த்தம் தானே, சாஸ்வதம் தானே, நம்மெல்லாம் கியூல நிக்கிறோம் அவ்வளவுதான். யார் முன்னாடி யார் பின்னாடி நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம நினைச்சுட்டு ஆஹா அப்படின்னு கியூல நின்று இருக்கும். நம்ம டைம் எப்பன்னு தெரியாது, பயப்பட வேண்டாம். ஆனா யதார்த்தம் இதுதான், யதார்த்தம் இதுதான், யதார்த்தம் தானே சுவாமி. ஆச்சாரியனுடைய சரீரத்திலையும் தானே ஆத்மா புரிஞ்சிருக்கிறது, ஆச்சாரியனுடைய ஆத்மா அழியிறையே சுவாமி. அது ஆச்சாரியம் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு தானே இருக்காரு, அவர் சொன்ன உபதேசங்கள்லாம் உங்களை காப்பாற்றணும், இப்படி தத்துவம் என்ன சொன்னார். பெரிய நம்பிகள் கொஞ்சம் சமாதானமா, அவருக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது தத்துவம். ஆனாலும் நிலையாக வைஷ்ணவர் இருக்கும் சரி, அவருக்கு அந்த மிருத சரீரத்தையாவது காட்டும். அந்த திருமேனி, இந்த திருமேனின்ற வார்த்தை நல்ல தமிழ் வார்த்தை, நீ கேரளா காலம் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க. திருமேனி அப்படியே அந்த பூஜை பண்றவாழையே திருமேனின்பா, கோவில பூஜை பண்றவாழே திருமேனி. ஏன்னா திருவாகிய தாயார் வச்சிருக்கிற பெருமாளுடைய மேனியை தொட்டு பூஜை பண்ண இவாளுக்கே திருமேனின் பேர் உண்டு. ஆச்சாரியன் திருமேனி அப்படிங்குவோம் நம்மெல்லாம், இப்பெல்லாம் அந்த வார்த்தை இல்லை. சரி, அவளை அந்த திருமேனியாவது காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இளையாள் வர கையை பிடிச்ச ஆயுஷன் போய் பாருப்பா என்ன சொல்றது எனக்கு தெரியலையப்பா, குழந்தை இந்த ஆச்சாரியரை பார்க்கறதுக்காக தான் உன் ஆயுஷன் வந்தேன் அப்படின்னு உடனே இளையாள் கதறி கதறி எப்படி இருக்கா, அதாவது மிருத சரீரம் மாதிரி தெரியல, அப்படியே ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கா மாதிரி இருக்க, முகம் பிரசன்னமா இருக்கு. எல்லாருக்கும் மரணம் உண்டு, அந்த மரணம் அடைஞ்ச பிறகு எல்லாருடைய முகமும் பிரசன்னமா இருக்க, சில பேருக்கு மட்டும்தான் அந்த பிரசன்னம் பூரணமா திருப்தி அடைஞ்சு பகவான் அடைஞ்சவாளுடைய திருமுகம் மட்டும்தான் பிணமான பிறகு கூட பிரசன்னமா இருக்கும், தூங்குற மாதிரியே இருப்பான்னு சொல்லி எல்லாருடைய முகமும் அப்படி இருக்க. இந்த திருப்தியாய் அந்த ஆத்மா கிளம்புறவாளுக்கு மட்டும்தான் அந்த சரீரமே பிரசன்னமா இருக்கும். பல பல பலன் தேஜோமயமா ஜொலிக்கிறார் சுவாமி ஆளவன் உடனே இப்படியே பார்க்கிறார். அப்ப பெரிய நம்பிகள் சொல்றார், கவலைப்படாதேப்பா அவரை பார்க்க முடியல, அவர் ஏற்கனவே உன்னை பார்த்துட்டார். அப்பதான் சொல்றார் பெரிய நம்பிகள், நீ யாக பிரகாசனோட கூட்டமா வரதராஜன் கோவில சேவிச்சுட்டு இருக்கும்போது அப்பயே அவர் உன்னை பார்த்துட்டார், உனக்கு கிருபா கடாட்சம் பண்ணிட்டார். இப்ப கேட்டு இன்னும் மழை விளையாழ்வார், எனக்கு அவர் தெரியறதுக்கு முன்னாரே எனக்கு கிருபா பண்ணிருக்காரு, இப்ப அவர் தெரிஞ்ச பிறகு அவரோட பேச முடியல, ரெண்டு வார்த்தை பேச முடியல. அவர் திருவடிகளில் விழுந்து சேவிச்சு அவர் நாராயண நாராயண ஆசீர்வாதம் பண்ண முடியா, அந்த அளவுக்கு துர்பாகியவானா நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு கதறினார். யாருக்கும் அவருக்கு சமாதானம் சொல்ல முடியல. உடனே எல்லாரும் பார்க்கிற இவரும் அழகா ஆளவந்தாருடைய அந்த மிருத சரீரத்தை பள்ளிப்படுத்த போறார். அப்படியே பார்க்கிறார் பாதாதி கேசன் அப்படி பார்த்துட்டு வர்றார். பார்த்துட்டு வந்தா ஆளவந்தாருடைய திருக்கைகள்ல ஒரு திருக்கையில மூணு வரல் அப்படி மடங்கி இருக்கு, ஒரு கை சாதாரணமா இருக்கு, ஒரு கை மட்டும் இப்படி இருக்கு. உடனே இளையாழ்வார் பார்த்துட்டார், இது என்ன இவருடைய வரல்கள் மூணு மடங்கி இருக்க, எப்பொழுதுமே இப்படித்தானும். அப்பதான் எல்லாருமே பாக்குறாளாம், ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் யாருமே கவனிக்கல, எல்லாம் பெரிய பெரிய ஆச்சாரிய புருஷா, திருவரங்க பெருமாளைய திருமாலை ஆண்டான் திருக்கோர்த்தி நம்பி எல்லாரும் பெரிய பெரிய ஆச்சாரிய புருஷா, ஆனா யாரும் அதை கவனிக்கல. ஸ்ரீரங்கத்திலே ஆளவந்தார் பல வருஷமா தெரிஞ்சதா கூட அதை கவனிக்கல. இவர் சொன்ன ஆமா இல்லையே, அவர் பரமபதிக்கு முன்னாடி கூட சாதாரணமா தானே இருந்தது, பரமபதி சுட்டார் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் யாரும் அந்த கையை ஒழுங்கா பார்க்கல. அப்ப அப்படியே பார்த்த உடனே இவர் கேட்டார், இளையாழ்வார் அவர் ஏதானும் குறையா சொல்லியிருக்காரா, ஏதானும் குறை இருக்குன்னு சொல்லியிருக்காரா, நான் புலம்பி இருக்காரா அப்படின்னு கேட்டேன். அப்ப உடனே ஆச்சரியமா சொன்னா, எப்பொழுதுமே இந்த உபன்யாச காலத்துல உபன்யாச சமயத்துல அதி விசேஷமா வேதவியாசர் பராசரர் இவர்களிடத்துல உபகார ஸ்மிருதி, நான் வேதவியாசர் பராசர பட்டர்லாம் பெரிய உபகாரம் பண்ணிருக்கார், புராணங்கள்லாம் எழுதி விஷ்ணு புராணம் பாகவதம் இதெல்லாம் எழுதி உபகாரம் பண்ணிருக்கார். அதனால வியாச பராசரரிடத்துல உபகார ஸ்மிருதி எப்பவும் அவ்வளோ பிரியவா அப்படின்னு சொல்லுவார். நம்மாழ்வாரிடத்துல பிரேமாதிசயம் ஏற்பட்டவர், நம்மாழ்வார் எப்படி பாசுரம் பாடியிருக்கார் அச்சோ அப்படின்னு மயங்கி போவார். அதன் பிறகு பிரம்மசூத்திரத்துக்கு, பிரம்மசூத்திரம்ன்றது ஒரு ஷார்ட் நோட் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபார்முலா, பரமாத்மா பத்தி ஒரு சின்ன சின்ன ஃபார்முலா, அதுதான் பிரம்மசூத்திரம், பிரம்மத்தை பத்திய சூத்திரம். பெருசா படிக்க நல்லா படிச்சவாளுக்கு பிரம்மசூத்திரம் ஒரு வார்த்தை அப்படி படிச்சாலே ஈஸியா புரிஞ்சிடும். ஜன்மாதி அஸ்யத அப்படின்னு வரும், ஜன்மாதி அஸ்யத அப்படின்னு, நீ பாக்குற எல்லாத்தையும் அது இருக்கு, ஆனா நீ பாக்குற எல்லாம் அது இல்லை, ஆனா அது இல்லாம எதுவும் இல்லை, புரிஞ்சுதா, இதான் பிரம்மசூத்திரம். பரபிரம்மத்தை இவ்வளவு சிம்பிளா சொல்றதான், இவ்வளவு சிம்பிளா, நீ பாக்குற எல்லாத்தையும் அது இருக்கு, ஆனா நீ பாக்குற எல்லாம் அது இல்ல, ஆனா அது இல்லாம எதுவும் இல்லை. அங்கங்கநாதபடி பரமாத்மா எங்கேயும் நினைஞ்சிருக்கா, அவர் இல்லாத வஸ்து இல்லை, இல்லாத காலம் இல்லை, இல்லாத இடம் இல்ல, தூணிலும் இருக்கான், துரும்பிலும் இருக்கான், எங்கும் உடன் கண்ணன். சரியான வார்த்தை ஜன்மாதிஸ்ய யதஹ அப்படின்ற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தை பார்த்து சரியா அர்த்தம் சொல்லணும். நம்மளோட திருவாழ்வு எங்கும் உளன் கண்ணன் இவ்வளவுதான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். இன்னும் சுலபமா சொன்னா காக்கை சிறகி நிலை நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோன்றதையே நந்தலாலா, பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோன்றதையே நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா. அது கூட பகவானம். இதுதான் ஜன்மாதியஸ்யத. இந்த வாக்கியத்தை கொண்டுதான் ஜன்மாதியஸ்யோன்வயாத்தி இத்தரதா தேஷ்ம விஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹதாய ஆதி கவய முக்கியந்தி எஸ் சூரேகன். இந்த பிரம்மசூத்திர வாக்கியத்தை சொன்னா பாகவதம் வியாக்யானமே. அந்த பிரம்மசூத்திரத்துக்கு எல்லாரும் வியாக்யானம் பண்ணியிருக்கா. அத்வைத பரம் துவைத பரம் நிறைய உண்டு. அதுக்கு முன்னாடி கிடையாது அத்வைத பரமா சங்கர் எழுதியிருக்கா. அப்ப ஆள வந்தார் விசிஷ்டாத்வைத பரமா அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு வியாக்யானம் பண்ணணும், ஒரு விளக்கம் கொடுக்கணும், ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பார். இந்த மூணு தான் அவர் அப்பப்ப சொல்லி நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்னா உடனே அவர் வந்து கைய கூப்பிஞ்சா. இந்த சரீரத்துக்கு பலம் இருந்து ஜீவனம் இருந்து இந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகமும் கூடி பெருமாளை சங்கல்பம் பண்ணான்னா இந்த ஆச்சாரியனுடைய இந்த மூன்று இழவுகளையும், இழவுகள்னா குறைகள், இந்த மூன்று குறைகளையும் தீர்க்க கடவேன் அப்படின்னு கை கூப்பினார். சொன்ன உடனே அவரோட மூணு வரல்கள் முடிஞ்சு. அப்ப எப்படி மிருத்த சரீரம் பணம் எங்கேயா கேட்குமா, பணம் ஏதாவது நகருமா, அதுக்கு என்ன பண்றோம் தெரியவே தெரியாது. ஆனா ஆச்சாரிய புருஷர்கள் அப்ராக்கிருத்த திவ்ய மங்கள விக்கிரகம். உலகத்துல பாக்கிறதுக்கு உலக மனுஷ மாதிரி இருப்பா, உலகத்தோட இருப்பா, ஆனா உலகத்துக்கு அப்பாற்பட்டு அவா இருக்கா, உலகத்துக்கு சம்பந்தமே இல்ல இருக்கா. தாமரையில ஜலம் மாதிரி இருக்கா, ஆனா இல்ல இல்ல ஆனா இருக்கா. இன்னைக்கு ராகவேந்திர பிரத்யக்ஷம் மந்திராலயத்தை பிருந்தாவனத்தை ஜம்முன உட்கார்ந்து இருக்கா. பத வழி சமாதி ஆனா உள்ளுக்குள்ள பிரத்யக்ஷமா இருக்கா. இன்னைக்கு பல பேர் காட்சி கொடுத்துருக்கா. இன்னைக்கு மத்வால மத்வர தரிசனம் பண்றதா உண்டு. இத்தனை மகாத்மாக்கள் இன்னைக்கு மிகமாத்த மகாதேசிகளை பிரத்யட்சமா பாக்குறவா உண்டு. இன்னைக்கு மனவாள மாமணிகளோட பேசுறவா உண்டு. எல்லா பெரியவாளும் இன்னைக்கு இருக்கா. ரமண மகர்ஷி எவ்வளவு பேர் இருக்காங்க, சுவாமி விவேகானந்தர் நிறைய பேர் உண்டு. இவர் இப்படி சொன்னவொன்னு அந்த மூணு வரல்கள் அப்படி நிமிர்ந்தது. ஆனா எல்லாம் அசந்து போயிட்டா. இது யாரும் கவனிக்கவே இல்லை. இவர் இப்பதான் முதல் தடவையே ஆள வந்தார பாக்குற, அதுக்குள்ள கவனிச்சு விட்டா, அதுக்குள்ள என்ன குறைகள்னு கேட்டுட்டா, கேட்ட உடனே வா சொன்னா உடனே தீர்க்க கடவேன்னு சொல்லிட்டார். அப்ப என்ன விசேஷம், இப்ப இவரும் இவரும் பார்த்து பேசியிருந்தா எப்படி இருந்திருக்கும். மிருதசரீரத்தை பார்த்ததுக்கு இவ்வளவு ஒரு கான்டாக்ட் ரெண்டு பேருக்கு இருக்கு. பின்னாடி ஒரு இடத்துல ராமானுஜர் இருக்கும்போது கேட்கிறார், ஒரு சிஷ்யர் கேட்கிறார், சுவாமி நீங்க சுவாமி ஆளுநர் பார்க்கல, பார்க்காமலேயே இவ்வளவு தூரம் விசிஷ்டாத்வய சித்தாந்தத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டு வந்துட்டேன், ஒரு கால் நீர் மட்டும் ஆள வந்தார பார்த்து ரெண்டு நிமிஷம் பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டார். ராமானுஜர் கைய கூப்பிட்டு கண்கள்ல கண்ணீர் வழிய சொன்னாராம், ஆள வந்தார் மட்டும் பார்த்து நான் பேசியிருந்தேன்னா பூமிக்கும் வைகுந்தத்துக்கும் சுருள் படிக்கட்டு கட்டி விட்டுருப்பேன் அப்படின்ட்டார். சுருள் படிக்கட்டுனா சுழல் மட்டு ஒரே பிற சுத்தி சுத்தி ஏறுவோம் இல்லையா. ராமானுஜர் ஆள வந்தார் மட்டும் நான் பார்த்து பேசியிருந்தேன்னா இங்கேந்து பாரத பூமியிலேருந்து வைகுந்தத்துக்கு ஒரு சுருள் படிக்கட்டு பரவாயில்ல ஏறு மேல எங்க நேரம் வைகுந்தம் அவ்வளவுதான். கர்மயோகம் வேண்டாம், ஞான யோகம் வேண்டாம், பக்தி யோகம் வேண்டாம், சரணாகதி வேண்டாம், நாமத்தியம் வேண்டாம், உபன்யாசம் வேண்டாம், திவ்ய பிரபந்தம் வேண்டாம், திவ்ய தேசம் வேண்டாம். இதுல ஏறு நேரம் வைகுந்தம் சுகமா இருந்திருக்கும் அப்பாடா. ஆனா என்ன பிரபந்தம் காணாம போயிருக்கு, திவ்ய தேசம் தெரியாம போயிருக்கு, ஆழ்வாராதர்கள் புரியாம போயிருப்பா, பகவத்கீதை இல்லாம போயிருக்கு, ராமாயணம் கேட்க மாட்டோம், உபன்யாசம் மட்டும் ஆளே இருக்க மாட்டான். அதனாலதான் பகவான் ரெண்டு பேரும் பார்க்க விடாம மீட் பண்ண விடாம பண்ணிட்டான். இல்லாட்டி அழகா இந்தபடிதான் ஏறு நாஸ்திக்க வந்து என்ன வரும் எங்க போறது இந்த படி ஏறி போய் பாரு பிடிச்சிருந்தா இது நெடுக்கீழவா சொல்லிடலாம். ஏறி போய் பாரு பிடிச்சிருந்தா வைகுந்தத்தை இல்லைன்னு திரும்பி வந்துடும். பகவானுக்கு பயம் வந்து கொடுத்தோம். இந்த மாதிரி தான் பண்ணிடுவாரு தெரிஞ்சுதான் ரெண்டு பேரும் மீட் பண்ண விடாம பண்ணிட்டார் ரங்கராஜ். பண்ணிருந்தாலும் நமக்கெல்லாம் கவலையே இல்லை. இங்கயா ரொம்ப துக்கம் வந்து ஆத்துல கோச்சு நேரம் மாடி ஏறி பயின்றே இருந்திருக்கேன். போ நான் வைகுந்தம் போறேன், உன்னோட மாரடிக்க என்னால ஆக நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளப்பிடலாம். இல்லாட்டி ஆத்திரையை ரொம்ப படுத்தினா அவாவால ஏத்தி விட, நீ முதல்ல மேல ஏறு போல, நீங்க ஏறுங்கோ, நீங்க போயிருந்தே நான் வரேன் அப்படின்னு அனுப்பி விட்டுருவோம். அதனாலேயே ரங்கராஜன் இவ ரெண்டு பேரையும் பார்க்க விடாம பண்ணிட்டான். எல்லாரும் கொண்டாடுறா, அவரை பள்ளிப்படுத்துறா. ஆச்சரியமா இன்னைக்கும் பார்க்கலாம் தமிழ்நாட்டிலாம், இங்க நான் தெரியாது, தமிழ்நாட்டிலாம் அப்ராமணர்கள் யாரும் இறந்து போயிட்டா அப்படின்னா அந்த தெருவில் பொறி அரைக்கிறது, பூ போட்டு போகிறது, சங்கநாதம் முழங்கிறது, இதெல்லாம் அந்த காலத்துல சன்னியாசிகளுக்கு பண்ணக்கூடிய விஷயம். வாசல்ல விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பெரிய வீதி அடைதி கோலம் போட்டு, ஆனாவா திருநாடு போறா அப்படின்னு. திருநாடு ஒரு குறையில்லாத ஒரு நாடு, பராபதம்ச ஒரு வைகுண்ட விண்ணாடு போறதுனால அப்படி ஒரு கொண்டாடமா வரமாட்டா, யாரும் சுகமா இருக்க மாட்டா, பெரிய விஷயம், வைகுண்டம் அடைஞ்சுட்டாரேன் அப்படின்னு கோலாகலமா எடுத்துட்டு போவோம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஆளவந்தார பள்ளிப்படுத்துறான், அவபிருத்த ஸ்தானம் எல்லாம் பண்றான். அப்ப எல்லாருக்கும் இந்த இளையாழ்வார் மேல ரொம்ப பிரீத்தி வந்துடுச்சு. சரி வாப்பா மடத்துக்கு போலாம் இருக்கலாம், ரங்கராஜன் சேவிச்சுக்கலாம் அப்படின்னாரு. சொன்னார், இல்ல நான் வரல. என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னாரு. ரங்கன் இந்த பெருமாள் என்ன ஆச்சாரியர் என்ன பார்க்க விடாம பண்ணிட்டாரு. ரங்கன் கருணாசாகர் ஆழ்வார்கள் பாடின பெருமாள் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆளவந்தார பார்க்க விடாம பண்ணிட்டாரு. எனக்கு அது மனசு கொஞ்சம் உறுத்துறது, அதனால எனக்கு இப்ப ரங்கனை பார்க்க வேண்டாம்ட்டேன். ரங்கனை போய் யாரா பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்களா. பூலோக வைகுண்டம் ராஜாதி ராஜன் கருணாசாகரன் பெரிய பெருமாள், பதின்மர் பாடிய பெருமாள், ஆண்டாள் திருப்பானார் அத்தனை பேர் ஐக்கியமான பெருமாள், சந்திரடி புலியாதவரெல்லாம் புலம்பின பெருமாள், ஸ்ரீரங்க வைபவம் சொல்லி மாளாது, ராஜாதிராஜன் ரங்கராஜன் சாட்சாத் மன்மதன் மன்மதன் அழகன், 365 நாளும் உத்தரம் உண்டு, யாருந்தாலும் அனுகிரகம் உண்டு, ரங்கரா ரங்கான்னு ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா பரமபதத்துல இருந்து யாருமே தள்ள மாட்டா, மறந்து போய் ரங்கா சொன்னா கூட மோட்சம் தர அப்பேற்பட்ட ஒரு பெருமாள். அந்த பெருமாள் எனக்கு வேண்டாம் ராமானுஜர். அதனால எங்களுக்கு ஸ்ரீரங்கம் போனா ரங்கன் மேல அபிமானமே கிடையாது, ராமானுஜரே வேண்டான்னு சொன்ன பெருமாள். ஏன்னா அவர் சொன்னா ரங்கன் வசதி தான், ஆச்சாரியன் இவ்வளவு வசதி, நான் சொன்னேன்றதுக்காக விரதம் நிமிந்துட்டு என் மேல எவ்வளவு பிரீத்தி வச்சிருக்கா, ஒரு 5 நிமிஷம் பிடிச்சு வச்சிருக்கப்படாதா. நிஜமாவே சில டைம்ல ஓடுவோம், இங்க ட்ரெயினுக்கோ பஸ்ஸுக்கோ நம்ம கரெக்டா பிளாட்ஃபார்ம் அறிவோம், கரெக்டா வந்துடுவோம், ஏறலாம் பார்த்தா வண்டி போயிட்டு இருக்கும். என்ன வண்டி போயிட்டு இருக்கு, உங்க வண்டி தான் போயிட்டு இருக்கு. கண்ணதற்கு அந்த வண்டி போகும் விடுவோம். சமயத்துல காக்கா கடின்னு ஏதாவது எடுத்து அப்படி கடிப்பா யாருக்கா கொடுக்கறது, கடிச்சுட்டு அவ பங்க கொடுத்து நம்ம பங்க வாயில எடுப்போம், கீழே விழுந்துடும். வைத்தறிச்சலா இருக்கும், வைத்தறிச்சலா இருக்கும், பல்ல பட்டு கீழே விழுந்து அப்படி இருக்கும். கை கட்டி வாய் கட்டலாம், அது கூட பெரிய துக்கம் இல்லை. அவளுக்கு பாதி எனக்கு பாதின்னு சொல்லி ஒரு கடி கடிச்சு அவ பங்க கொடுத்து சுத்தி சாமி எடுக்கிற தொப்புனு கீழே அது நாய் தூக்கிட்டு போச்சு. அந்த பாடு பெரிய கஷ்டம் குழந்தைக்கு சொல்ல அனுபவம் சத்தியம். அதாவது எவ்வளவு பெரிய கஷ்டம் அது, எவ்வளவு பெரிய துக்கம், எத்தனை பெரிய சிரமம் அது. இந்த ரயில்வே டிக்கெட் கவுண்டர் நின்று இருக்கும், இவ்வாறா நம்ம டேன் வந்துடுத்து ஜோஸ் அப்படின்னா அப்பதான் கவுண்டர் க்ளோஸ், 2:00 to 2:10 லஞ்ச் அப்படின்வா. அழறதா கத்துறதா புலம்புறதான்னு தெரியாது, இல்லாடி சமயத்துல ரொம்ப கூட அடுத்த கவுண்டர் போங்க, அது முன்னாடி வரைக்கும் கொடுத்துருப்பா. நம்ம ராசி அப்படிதான், பக்கத்துல அப்படி போவோம், இல்ல அடுத்த கவுண்டர் போங்க அப்படின்னு. ரொம்ப கஷ்டம் இல்லையா, இதெல்லாமே பரம துக்கம். இல்லாடி சமயத்துல நல்ல வெயில் அலைஞ்சு வரும், மெட்ராஸ் வெயில் அண்ணா அலையணும், அலைஞ்சு விட்டு ஆத்துக்கு வந்துட்டு அப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சது, நிம்மதியா ஏசியை போட்டு ஃபேனை கூட 5 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், அப்படி எல்லாம் ஆன் பண்ணி அப்படி லேசா அப்படி சில்லுன்னு வர டப்புனு கரண்ட் போயிருக்கு. ஐயோனு தலையை கை வச்சுன்னு ஓனு அழலாமான்னு தோணும். அது எங்கேயோ மாலையே சுத்திட்டு விண்டோ ஷாப்பிங் மட்டும் சில்லுன்னு ஏசி இல்லையாது, நிஜமா எவ்வளவு கஷ்டம். அந்த மாதிரி இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அவரை பார்க்கணும்னு ஆசையோட வந்துட்டார், ஆனா வந்தார் பக்கத்துல வந்துட்டார் போயாச்சு. இவ்வளவு கஷ்டம் அது, அதுவும் ஆச்சாரியன் இழக்கிறது, அது பெரிய வலி, பெரிய வலி, சாதாரண வலியே கிடையாது, பெரிய வலி அது. ஆளவந்தார் போல ஒரு ஆச்சாரியன், யாரோ பிரகாசம் மாதிரி ஆச்சாரம், அப்போ பகவான் காப்பாத்திட்டான்னு கை கும்பிட்டு போயிடலாம். ஆளவந்தார் போல ஒரு பரமாச்சாரியன், ஜெகதாச்சாரியன், உத்தமமான ஆச்சாரியன், அவ்வளவு சிரேஷ்டம், அந்த ஆச்சாரியனை இழந்த ஒரு துக்கம், ராமானுஜருக்கு எனக்கு ரங்கன் வேண்டான்னு கோபம் வந்துருச்சு. ஏன்னா வரதன் எல்லாத்தையும் கூட்டி வச்சான், வரதன் எல்லாத்தையும் கூட்டி வச்சான், ஆனா ரங்கன் கெடுத்துட்டாரு அப்படின்னு துக்கம். அதனால கோச்சின் கிளம்பிட்டார். இளையாழ்வார் ரங்கன தரிசனம் பண்ணாமல் வேண்டாம், அவர் கோச்சின் கிளம்புறாரு இல்லையா. திருமங்கையாழ்வார் திரு எந்தலூர் பெருமாளை பார்த்து பாடி 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 பார்த்தார், ஸ்ரீனை திறக்க மாட்டேங்கிறார், காட்சி கொடுக்க மாட்டேங்கிறார், வாழ்ந்தே போம் நீரேன்னு நீயே நன்னா கட்டி நழு சுகமா இது. அதாவது பெருமாள் என்ன நினைச்சாரு, திரு எந்தலூர் பெருமாள் நம்ம திரைய விளக்கிட்டோம்னா ரெண்டு பாசம் பாடிட்டு ஓடிடுவா அடுத்த பெருமாளை பாக்குறதுக்கு, திரைய போட்டே நிறைய பாட்டு பாடுவார். திடீர் நமக்கு ஒரு 10-15 பாட்டு இல்ல லிஸ்ட்ல வரும் அப்படின்னு திரை போட்டுனே 8 பாட்டு 5, 6, 7, 8 ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இவர் திருமங்கை அழகா இருக்கு, உன் அழகு நாங்க அனுபவிக்கிறதுக்காக என்ன ஸ்கீன போன்ற ரொம்ப ஜாகிரதையா வச்சிருக்கியா, நீயே கட்டி நன்னா அனுபவி, நீயே கட்டி அள்ளி வாழ்ந்தே போம் நீரே அப்படின்னு கிளம்பிட்டார். அப்புறம் கடகடன் தலைய திறந்து பெருமாள் காட்சி கொடுக்கிறார். அந்த மாதிரி பெருமாள் கோச்சின்னு கிளம்பிட்டார். ஆச்சரியமாத்தி விசேஷமா இளையாழ்வார், மற்றவாளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவருடைய ஆளவந்தாரிடத்தில் இருக்கிற பக்தியை சொல்றதா, இல்லாட்டி இவர் அவரும் பார்க்கலையே பேசலையே என்ற துக்கத்தை சொல்றதா, இல்லாடி ஆளவந்தார் பெய்தாரே அப்படின்னு அந்த ஒரு வருத்தத்தை சொல்றதான்னு தெரியல. யாரும் ஒன்னும் சொல்ல முடியல, பெரிய நம்பிகளும் ஒன்னும் சொல்லல. ஆனா அவருக்கும் பெரிய துக்கம், ஆச்சாரம் கிளம்புற சமயத்துல பக்கத்துல இல்லையே, எல்லாரும் பக்கத்துல இருந்திருக்கா, அவருக்கு மட்டும் அந்த பாக்கியம் இல்லை. உடனே வருத்தப்பட்டுதான் இவர் கிளம்பி இளையாழ்வார் நேர திரும்பவும் காஞ்சிபுரம் வந்துட்டார். அம்மா கேட்டா நடா கொண்டு ஆச்சு அப்படின்னு பரம பதிச்சுட்டாருமா, என் ராசி அப்படி எனக்கு பிராரப்தம் படுத்தி எடுக்கிறது என்ன பண்றதுன்னு அழுதா. காந்திமதி அம்மா சொன்னா கவலைப்படாதா குழந்தை, ஏதோ ஒன்னு இழந்துட்டேன்னா அதை விட பெருசா பெருமாள் கொடுக்க போறான்னு அர்த்தம். சத்தியம் அதுதான், பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம ஆச்சு வச்ச இப்படி இழந்துட்டோமே, ஏதோ ஒன்னு இழக்கிறோம், இல்லாட்டி தள்ளி போடுறது, இல்லாட்டி தொலைச்சுட்டோம், இல்லாட்டி நம்ம கிட்ட தவறி போயிடுது அப்படின்னா இதை விட பெருசா பெருமாள் ஏதோ கொடுக்க போற. உண்மை அதுதான், நமக்கு அந்த சமயத்துல அதை வலிக்கிறது, ஆனா உண்மை அதுதான், நமக்கு இதை விட பெருசா கொடுக்கறதுக்கு பெருமாள் நம்மளை பக்குவப்படுத்துறான். இந்த குழந்தைகளை யாராவது பார்க்க வருவோம் அவரை அழகா ஒரு சாக்லேட்டை கொடுப்பான், குழந்தை சந்தோஷமா வாங்கி வச்சுட்டு வா அம்மா சொல்ல வரக்கும்போது சாப்பிடப்படாது அப்புறம் சாப்பிடும். சரி நம்ம சாப்பிட்டா கையில சொல்லுவோம், அவ வெளில போனோன்னு பிரிக்கலாம்னு அம்மா டக்குன்னு பிடுங்குவார், சாப்பிட டைம் ஆயிருந்து அப்புறம் சாப்பிடுவோம். குழந்தைக்கு அப்படியே நெஞ்சு வலிக்கும், அவ போன பிறகு சாப்பிடுன்றா, இப்ப நடந்த அப்புறமா சாப்பிடுன்றா. ஆனா அது ஆகாரம் சாப்பிட வேண்டிய சமயம், சாக்லேட்டை விட ஆகாரம் அதுக்கு நல்லது. இந்த மாதிரி பெருமாள் ஏதோ ஒண்ணு மேடல தட்டி படிச்சுட்டா அப்படின்னா ஏதோ நல்லது. ஒரு ஸ்திதிக்கு அப்புறமா தான் நமக்கு புரியும், அந்த சமயத்துல நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியறது. ஏன்னா ஆசமயப்பட்ட மனசு நமக்கு, அதனால நினைச்சது நடக்கலே, ஒரு கஷ்டம் வந்துடுது, ஏதாவது தொலைச்சுட்டோம் இழந்துட்டோம்னா துக்கம் நெஞ்சாடிக்கும். ஆனா இளையாழ்வார் அம்மா காந்திமதி அழகா சொல்லிட்டா, குழந்தை விடு விடு வரவன் இருக்கான், கவலைப்படாதேடா குழந்தை, எனக்கு கொஞ்சம் சமாதானமான அப்படின்னு பூரணமா சமாதானமாக. உடனே தாயார் சொன்னா, நீ போய் திருக்கட்சி நம்பிகளை பாருப்பா, மகாத்மாக்கள் சொல்ற சமாதானம் தான் மனசுல நிற்கும், மனுஷா சொல்றதெல்லாம் ஒரு எல்லைக்கு மேல மனசுல போய் தெக்காது. மகாத்மாக்கள் பகவத் தியானம் பண்ணிட்டு பகவன் நாமத்தை ஜபிச்சுட்டு சொல்லுவா, அதனால அந்த சமாதானம் நமக்கு அப்பாடான ஒரு மயில் பீலி கொண்டு மருந்து தடவிட்டா போல இருக்கும். மனுஷா சொல்ற சமாதானம் எல்லாம் ஏதோ வார்த்தையா இருக்கும், பூரணமான அன்போட இருக்கிறது இல்லை. உடனே அவர் போய் திருக்கட்சி நம்பிகளை பார்க்கிற, திருக்கட்சி நம்பிகள் கேட்கிறார், பாத்தீரா எப்படி இருக்கா ஆளவந்தாரா, ஓ ஒன்னு அழுதார் எல்லா விஷயத்தையும் சொன்னார். திருக்கட்சி நம்பிகள் அப்படியே நடுங்கி போயிட்டார், ரொம்ப வசதியான ஆச்சாரியம் சுவாமி ஆளவந்தார், ஆனா பெரிய ஞானி இவர். உடனே சமாதானப்படுத்திருந்தார், எப்படியும் அவள் அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சுடுத்து, அவர் உங்களை பார்த்துட்டார், உங்க மேல அவருக்கு பிரியம் இருக்குன்னு 3 வருடம் முந்தகளை தெரிஞ்சுடுத்து, வருத்தப்படாது இளையாழ்வாரே, அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் இன்னைக்கும் உனக்கு உண்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு திருக்கட்சி நம்பிகள் சொன்னார். அவரை பார்த்து பேசியிருந்தா கூட நீங்க மறந்துருக்காரு, பார்க்க போய் அவர் இழந்துட்டோன்னு சாகர வரைக்கும் மறக்க மாட்டார். சத்தியமா எப்பொழுதுமே நம்ம அடைஞ்சதை ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை, இழந்ததை மறக்கிறதே கிடையாது. அடைஞ்சது ஞாபகம் இருக்கிறதும் இல்லை, இழந்ததை மறக்கிறதும் இல்லை. மனுஷ ஸ்வபாவம் நிறைய பார்க்கலாம், நிறைய வாழ்க்கையில ஒரு சிட்டியில பார்ப்போம், பெரிய லெவல் ஆபீஸ் போயிடுவோம், பெரிய போஸ்ட் வந்துடும், கை நிறைய சம்பாத்தியம், ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஆனா சின்ன வயசா இருந்தே 10 ரூபாய் ஏமாந்துருக்கும், அந்த 10 ரூபாய் மறக்கவே மறக்காது ஆயுஷ் முழுக்க. நீ 10 ரூபாய் ஏமாத்திட்டாவா, என்ன 100 ரூபாய் ஏமாத்திட்டா, இப்ப அதோட கோடி மடங்கு சம்பாதிச்சாச்சு, நம்ம அதோட நிறைய அனுபவிச்சாச்சு. ஆனாலும் அந்த இழந்தது இருக்கு பாருங்க, சாகர வரைக்கும் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு தியான ரகசியம். அவர் சொன்னார், நீ ஆளவந்தார பார்க்காததுனாலேயே அவரை மறக்க மாட்டேன், அதிசயமா பார்த்தார் இளையாளர். இப்படி கூட நினைக்கலாமே, பர்சனல் வாஸ்தவம். நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கும் பொழுதெல்லாம் எனக்கு அந்த ஆளவந்தார் திருமேனி தான் ஹதயத்தை நிக்கிறதா, இது போதும். ஏன்னா குரு தியானம் அவ்வளவு விசேஷம்னு உபநிஷதம் சொல்றது. தியான வஸ்து அப்படின்னா சத்குரு ரூபத்தை அப்படியே ஸ்மரிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்றோம். மதுரகவி ஆழ்வாரும் அதைத்தான் பண்ணார். உடனே நன்னா சமாதானமான இளையாழ்வார், உடனே திருக்கட்சி நம்பிகள் ஆளவந்தார் பரமதிச்சான்னு சொல்லி அந்த சமாராதனை எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் அன்னம் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணார். அதற்கு இளையாழ்வார் பகவத் கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். சாலை கிணற்று நித்தியம் தீர்த்தம் கொண்டு வர வேண்டும் அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அப்ப இப்படி பாக்குற ஆச்சாரியனே இல்லாம என்ன ஒரு வாழ்க்கை, இது வெறுமையா இருக்கே, ஏதோ நித்தியம் எழுந்துக்கிறேன், கோவிலுக்கு போறேன், வரதராஜனை பாக்குறேன், பெருந்தேவி தாயார் தரிசனம் பண்றேன், தீர்த்த கைங்கரியம் பண்றேன், சாப்பிடுறேன், தூங்குறேன், வேதம் சொல்றேன், மனுஷாலோட பழகிறேன், மனைவி இருக்கா, அம்மா இருக்கா, என்ன வாழ்க்கை இது, நமக்கு இதுதான் பெரிய வாழ்க்கைன்னு சொல்றோம். இது இப்படி இப்படியே போயிட்டு நம்ம லைஃப் செட்டில் ஆகிட்டு நமக்கு அர்த்தம், நமக்கு வருதானே, கோவில் போகணும், ஸ்லோகம் சொல்லணும், நினைச்சது நடக்கணும், ஆத்தப்படி ஆத்துக்காரிக்கு சௌகரியமா போயிட்டு இருக்கணும், அவமானம் வராமல் அப்படியே போயிட்டு இருந்தா பெருமாள் பரமானுகிரகம் பண்றாள் அப்படின்னு நமக்கு அபிப்பிராயம். இது உலகத்துடைய சுபாவம், இது சரீரத்தில் இல்லை, சம்சாரிகளுடைய இயல்பு இவ்வளவுதான். இது இருந்தா போதும், நம்ம வெளில போகணும், மழை பெய்யாம இருந்தா போதும், இவ்வளவுதானே, கரண்ட் போனா எல்லாருக்கும் போனா போதும், நமக்கு மட்டும் போயிட்டு இவ்வளவுதான். நமக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப சின்னதான், நம்ம ஆசை எல்லாம் இதுக்கு மேல பெருமாள் தியானம் பகவத் தியானம் இப்படி அது ஒரு பூர்ணத்துவம் அதெல்லாம் கிடையாது. ஏதோ காத்தோட எழுந்திருக்கணும், ஒரு ஸ்லோகம் சொல்லணும், ஒரு ஆரத்தி காட்டணும், இன்னைக்காக முடிஞ்சது நேரம் தான் இருக்குன்னா கோவில் போயிட்டு வரணும், அது கோவில் அவுட்டிங் மாதிரி ஆயிருக்கு, அப்படி போயிட்டு வரணும், இப்படி ஒரு இப்படி இருந்தா போதும். எல்லாரும் சொல்லுவோம், நான் ரொம்ப அறியவா ஆசைப்படுறேன், இப்படியே இருந்தா போதும், இதுக்கு மேல கேட்கிறேன் அப்படின்னு, இதுக்கு மேல கேட்கறது வேற என்ன இருக்கு, எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுக்கணும், எல்லாம் கேட பரமபதத்தில் இருக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் கேட்கிறோம். பரமபதத்துல ஒரு தொந்தரவு கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு கஷ்டம் கிடையாது, ஒரு வியாதி கிடையாது, ஒரு கவலை கிடையாது, ஒரு லாபம் நஷ்டம் வயசாகிறது கிடையாது, வியாதி கிடையாது, எதுவுமே இல்லை. நம்ம எதெல்லாம் இவ்வளவுதான் எதிர்பார்க்கணும், இந்த இவ்வளவு இருக்கிறது பரமபதமாகிய வைகுந்தத்துல மட்டும்தான். நம்பிக்கைதோ அங்கதான் கிடையாது, தூங்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம், மலமூத்திர விசர்ஜனை வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அப்பாடா ஆனந்தமயமா இருக்கிறோம்னா ஒரே லோகம் பரமபதமாகிய வைகுண்டம் ஒண்ணுதான். அத போய் இங்க கேட்ட கொஞ்சமா நியாயமா இருக்கா, மெட்ராஸ்ல உட்காந்து பெங்களூர் டைம் கிடைச்சா நல்லா இருக்கும், ஊட்டி மாதிரி சிலிதுன்னு சத்தியமா சொப்பனத்தை கூட கிடைக்காது. மெட்ராஸ் அப்படியே டார்ஜிலிங் மாதிரி குழு குழுன்றா எப்படி இருக்கும்னா, மெட்ராஸ் ரெண்டே நல்லா காணாம போயிடும், அது அப்படிதான் இருக்கும். அதுக்கு அவ்வளவுதான் அதோட ஸ்திதி. இந்தந்த விஷயங்களுக்கு இவ்வளவுதான் தகுதின்னா அதுக்கு மேல எதிர்பார்க்கவே கூடாது. பரங்கிக்கா கொய்யா பழம் சைஸுக்கு இருந்தா ஈஸியா இருக்கும், கட் பண்ணி சமையல் பண்றதுக்கு நடக்குமா, இதே இப்படிதான். அந்த தன்மையை ஏற்றுக்கக்கூடிய மனோபாவம் நமக்கு இல்லை. இளையாழ்வார் பாக்கிறோம், இது என்ன ஆச்சாரியன் இல்லாத ஒரு வாழ்க்கை, இப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்காரு. யாரா ஒரு பாகவதாளோட ஒரு சங்கம் வேணும், ஒரு பிடிப்பு வேணும் நமக்கு, அது எல்லாரும் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம ஆத்மாவுக்கு யாரோ ஒரு பக்தாளோட ஒரு சம்பந்தம் அவசியம். அதனாலதான் ஆண்டாள் கூட திருப்பாவையில எல்லா தோழியும் எழுப்பும்போது ஒரே ஒரு தோழியை மட்டும், மான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோன்னு ஒரு பந்தத்தை கொண்டு வரோம். அவத்தை யாரும் இப்படி கொண்டு வரதில்லை, ஒரு பந்தம் வேண்டியிருக்கு. நமக்கே ஸ்ரீரங்கத்தை யாராவது சொந்தக்காரர்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா இருக்கான்னா ஸ்ரீரங்கத்தை போய் யோசிக்கவே மாட்டோம், நேரம் வாதிக்குவோம், தங்குவோம், பெருமாள் அண்ணா சேவிப்போம் அப்படின்னு வந்துடுவோம். திருப்பதியே நமக்கு தெரிஞ்சவா யாராவது இருக்கா, பட்டர் இருக்கா அப்படின்னா எப்ப வரலாமா, எப்ப டைம் எடுக்கிறதோ போலாம், எனக்கு ஒண்ணு கவலையில பெருமாளை பார்த்துரும். அந்த ஒரு திவ்ய தேசத்துல நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டவா ஒருத்தர் இருக்கா அப்படின்னா, பெருமாளை சேவிக்கிறது அந்த பெருமாளை அனுபவிக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. இல்லைன்னா முன்னாடி ஏற்பாடு பண்ணி அங்க இங்க தங்கணும், ஏது தங்கணும், எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா. அதான் ஆண்டாள் பிருந்தாவனத்திலே தனக்கு ஒரு பந்து இருக்காள். மான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் அழகா பேசுறான். அது உரிமை இருக்கிறதுனாலதான் உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ. ஒரே தொழில் இவ்வளவு திட்டா, அது எல்லா பாசுரத்துலயும் கொஞ்சம் லேசா திட்டுறா மாதிரி திட்டுவா. ஆற்ற அனந்தலுடையாய் இல்ல சோம்பேறி ஆனா அருந்தளமே அப்படின்வா. இந்த பாசுரத்தை மட்டும்தான் உரிமையோட ஊமையோ செவிடோ அனந்தலோ சோம்பேறியா யாரா மந்திரம் பண்ணிருக்கலாம் அந்த உரிமை இருக்கா. அந்த மாதிரி ஒரு பாகவத சங்கம் நமக்கு அவசியம். குலசேகராழ்வார் எப்படாப்பா பக்தர்கள் வருவான் காத்துண்டு கிடப்பார். பக்தர்கள் வந்துட்டானா இன்னைய பொழுது நல்ல பொழுது. இன்னைக்கு நம்ம யாரோட பக்தர்கள் கூடயா இருந்துட்டோம், நமக்கு யாரோட பக்தாருடைய ஒரு சங்கம் கிடைச்சிடுது, அரக்ஷணமா இருந்தாலும் சம்சாரே அஸ்மின் க்ஷணார்தோ அபி சத்சங்க சேவதி என்றான் ஸ்ரீமத் பாகவதத்துல நந்தகோபர் சொல்றார். சம்சாரிகளுக்கு அரக்ஷணம் பக்தாளோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி கிடைச்சுடுத்தன்னா அதுவே பெரிய நிதி, நீங்காத செல்வம் விரைந்து சிம்மாரே அது ஒரு பெரிய பாக்யம். அதனால இளையாழ்வார் பார்க்கிற ஏதோ ஒரு பக்தாள் ஆசிரியிருக்கணுமே. நம்ம சொல்ற ஒரு அவுட்லெட் வேணும், நம்முடைய குறைகளையோ கஷ்டங்களையோ உள்ளபடி மனசு திறந்து கொட்டுறதுக்கு ஒரு இடம் வேணுமே. பாவிகள் என்ன பிரச்சனை ஃபுல்லா அப்படியே வைஃப் கிட்ட சொன்ன வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான், அதுதான் சமையலே முடிஞ்சிடும். உடம்பே முடியல மனசே சொல்ல எழுந்திக்க மாட்டான், ஒரு எல்லைக்கு மேல பாட்டு சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு எல்லைக்கு மேல நம்ம உள்ளபடி சொல்ல முடியும்னா பாகவதா பக்தா ஆச்சாரிய புருஷா மகாத்மாக்களிடத்துல மட்டும்தான் உள்ளபடி நம்முடைய ஹிருதயத்தையோ கஷ்டத்தையோ பிரச்சனையோ நேர பேச முடியும். அது எல்லாருக்கும் ஒரு எல்லைக்கு மேல பேச முடியும், அது ஒரு நாகரிகம் இல்ல பேசக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றோம். அதனால இளையாழ்வார் பார்க்கிறார் ஏதான ஒரு ஆசிரியம் ஒரு பிடிப்பு வேணுமே. என்ன பண்றது வரதா அப்படிங்கிற வரதான்னு சொன்ன உடனே திருக்கச்சி நாம்பிகளுடைய ஸ்மரணம் வந்து ஆஹா திருக்கச்சி நம்பிகள் இருக்காரு இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஓடுறார். ஓடி போய் திருக்கச்சி நம்பிகளை பார்த்து கை கூப்பிட்டு ஆள வந்தார் இழந்துட்டேன், பெரிய நம்பிகளும் ஸ்ரீரங்கத்துல இருக்கா ஆச்சாரியன் இல்லாம ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு, தயவு செய்து தேவரின் எனக்கு ஆச்சாரியனா இருந்து உபதேசம் பண்ணணும். திங்கரார் திருக்கச்சி நம்பிகள் இது நடக்கவே நடக்காதப்பா, நான் ஆச்சாரியன் எல்லாம் கிடையாது, நான் பகவத் தாசானு தாசன், நான் பாடுகிறது வரதனுக்கு ஆளவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த வாழ்க்கை வழிகாட்டெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அடுத்த வாழெல்லாம் மோட்சத்துல கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு எல்லாம் எனக்கு பலம் பக்தி சத்தை வினயம் எல்லாம் கிடையாது, நானே இன்னும் பக்குவப்படுறேன், ரொம்ப பக்குவப்பட்டவர். இவர் அவ்வளவு பக்குவப்பட்டதுனாலே தான் பரதராசன் இவரிடத்துல அவ்வளவு அழகா பேசின் இருக்கான். இவர் வரதான்னு ஒரு தடவை கூப்பிடுறார், இவர் சிஷ்யன் ஒருத்தர் இருக்கான் அவர் கூடவே இருந்து. ஒரு நாள் இவர் அழகா வரதராசனோட பேசி முடிச்சுட்டு அப்படி இறங்குற ஜோன்னு மழை கொட்டுறது. அப்ப எப்பயும் அவரோட சிஷ்யன் வாசல உட்கார்ந்து இருப்பான், அவர் கூடவே ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் வரதன்னு பேர். டே வரதா டே வரதா அப்படின்னு கூப்பிட்டான். அடியேன் சுவாமின்னு வந்தா கொடைகள்லாம் பிடிச்சுன்னு வந்துட்டான். அழகா அவர் எங்க தங்கி இருக்காரோ அங்க கொண்டு போய் விட்டான். இவர் உள்ள போனா உடனே அங்கேயிருந்து உள்ளேந்து ஒரு வரதன் ஓடி வரான், சுவாமி மன்னிச்சிடுங்கோ கலப்பா இருந்தது கொஞ்ச நேரம் தூங்கிட்டேங்க அப்படின்னு. வரடா பையன் இப்பதான கொடை பிடிச்சு நான் வரலையே சுவாமின்னு வெள்ள போய் பார்த்தா வரதா சிரிச்சுட்டே கையை காட்டி போயிட்டே இருக்கான். இவர் வரதா வரதான் சிஷ்யனை கூப்பிட்டதுக்கு வரதராஜனே வந்து இவருக்கு கொடை பிடிக்கிறான்னா அப்ப இவர் பக்குவப்படாதவர. உடனே இவர் வரதராஜன் இடத்துல கோச்சு கிளம்பிட்டார். கோபம் வந்து நம்மளால போஸ்ட் அடிச்சு ஓட்டிடுவோம், நேற்று ராத்திரி வரதன் என் கூட வந்து கொடை பிடிச்சா மீடியாவெல்லாம் கூப்பிட்டு பேட்டி கொடுக்குவோம். இதான் லோகத்தை நடக்கிறது, நான் பெரியவன் நான் பெரியவன் அவாவா சொல்லிக்க வேண்டியதுதான். ஆனா அவருக்கு கோபம் வந்துடுத்து அடுத்த நாள் கிளம்பிட்டது எல்லாரும் கேட்கிறா ஏன் என்ன ஆச்சுன்னா, நான் கைங்கரியம் பண்றதுக்கு இருக்கான் அவன் எப்படி எனக்கு கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு சார். கோச்சுட்டு கிளம்பி நேர திருப்பதி பெருமாள் இவருக்கு அந்த கைங்கரியம் பண்ணி பழக்கம் ஆயிடுச்சு. ஆளவட்டம் விசிறி 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 பேசின வாய் ஆடின காலு பாடின நாக்கெல்லாம் சும்மா இருக்கவே இருக்காது. சில பேர்லாம் மிலிட்டரி இருப்பா ஆத்துக்கு வந்தா அப்படியேதான் இருப்பேன். இந்த டீச்சர் எல்லாம் உண்டு ஸ்கூல் டீச்சர்ஸ் அம்மா கட்ட வேகிற வரைக்கும் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பான். அவளுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணா சத்தியமா பொறுக்காது பொறுக்காது. எனக்கு ஒரு டீச்சர் உண்டு சிஷ்யன், எப்பவுமே கத்தி கத்தி பேசுவான். ஏமா அவளை கத்தி பேசுவா, சாதாரணமா கிளாஸ்ல கத்தி கத்தி பழக்கமா எடுத்து குறிச்சு ரகசியமே பேச வர மாட்டேங்கிறது. சாதாரணமா பேசுவே போன்ல பேசுற ஆ சொல்லுங்க அப்படின்னு அப்படின்னு கத்துற மாதிரி கத்துவான். அப்படி சுவாவ ரத்தத்துல ஊறிப்படும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கைங்கரியம் பண்ணி பழகிட்டார் திருக்கட்சி நம்பிகள். உடனே விசிறிய தூக்கி நேர திருப்பதி போயிட்டார். திருப்பதி போய் மலைய பசங்க பக்கத்தில் விசிறிங்க, மலையப்பர் சிரிச்சார். என்ன எனக்கு எதுக்கு விசிறி அப்படிங்க, இல்ல வேர்க்குமே அப்படிங்க சிரிச்சார். எனக்கு இங்க எப்படி வேர்க்கும், எல்லா பக்கமும் அருவி கொட்டிண்ட கிடக்கு, சில்லு 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 சில்லுன்னு காத்து, எனக்கெல்லாம் இங்க வேர்க்கல, பாவம் வரதன் தான். அவருக்கு போய் கைங்கரியம் பண்ணிருந்தார். உடனே திருப்பதி வந்து கோபம் கொடுத்து நேரம் ஸ்ரீரங்கம் வந்தார். ரங்கநாதன் பக்கத்தில் இப்படி விசிறிங்க, அங்கன் சிரிச்சார். எனக்கு எதுக்கு அப்படிங்க, வேர்க்குமே ரெண்டு பக்கம் காவேரி சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு பெயின்ருக்கா, வண்டினம் உரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, மேகங்கள்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போற ஸ்ரீரங்கம், எனக்கு எங்க வேர்க்க போறது, வரதன் தான் பாவம் போ அப்படின்னு இவர் பார்த்தா அடுத்து எங்க போறான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தார். எல்லாரும் வரதனுக்கு சப்போர்ட் பண்றான்னு கோபம் கொடுத்தான். ராத்திரி சொப்பனத்துல வரதன் வந்துட்டார். இனிமேல் நான் கைங்கரி பண்ண மாட்டேன்டா, நீ இல்லாம என்னால இருக்க முடியலடா, திருக்கட்சி வந்துடு, என் திருக்கட்சி நம்பி நீ வந்துடும் பெருமாள் சொல்ல வருவேன், ஆனா நிபந்தனை இனிமேல் எனக்கு கைங்கரியம் பண்ண மாறேன்னு சத்தியம் பண்ணு, அப்புறமா தான் வருவேன். உடனே பெருமாள் சத்தியம்டா, உடனே சொல்ல ராமநாதான சத்தியம் பண்ற, கிருஷ்ணனா இல்லையே அது வேற, நான் கிருஷ்ண சத்தியம்னு ஒண்ணு உண்டு, ராம சத்தியம்னு உண்டு. ராம சத்தியம் அப்படின்னா அப்படியேதான், கிருஷ்ண சத்தியம்னா கிருஷ்ண சத்தியம் அப்படி, கிருஷ்ண சத்தியம் நடுவில் ஒரு சேர்த்து இருந்தோம். ஆனா பெரியவாளே சொல்லுவா, சக்கரவர்த்தி திருமகனா அவர் பேசின மெய்யும் கிருஷ்ணன் பேசின பொய்யும் நமக்கு தஞ்சம். ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே, கிருஷ்ணன் பொய்யன் அவ்வளவு வசதி. பாகவதத்துல தசமஸ்கந்தம், தசமஸ்கந்தத்துல அப்படி நீல ஒவ்வொன்னா வரும். ஒரு இடத்துல முதல் தடவையா ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு சொல்லி பகவான் பேசுறதா சொல்லி சுகபிரமன் சொல்லுவார். பகவான் முதல் முதல்ல பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல அந்த கிருஷ்ணலீலாவை சொல்ற முதல் வாக்கியமே பொய்யுதான். மன்ன திண்ணியாரா அப்படின்னு யசோதை கேட்பா. உடனே சொல்லுவான், நாகம் பக்ஷிதவானம் நான் சாப்பிடவே இல்லம்மா, முதல் வாக்கியமே பொய், அப்புறம்தான் மற்ற விஷயத்த சொல்றது. அதனால நிறைய பேர் பகவத்கீதை பொய்யனே தோணும், பகவத்கீதை நிறைய பேர் படிக்க மாட்டான். அவன் சொன்னது அப்ப நம்பாத, அதே ராமன் மட்டும் பகவத்கீதையை சொல்லியிருந்தாலும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. கிருஷ்ணன் சொன்னதுனால நம்பறதுக்கு இல்ல, ஆரம்பத்தையும் மாத்தி 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 பகவத்கீதை படிச்சா ரொம்ப குழம்பிடுவோம். கர்மயோகம் வசத்தியமா சரி அப்படின்னு இருந்தாலும் ஞானயோகம் அதை விட சிரேஷ்டம் அப்படின்னு கடைசியில எதுவும் எல்லாத்தையும் விட்டுடும். மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படின்னா கடைசியில கடன் என்னதான் பண்ணட்டும் சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா, உனக்கு தோன்றத செய்யும் அப்படி தலையை சுரஞ்சான். என்ன சொன்ன ஒண்ணுமே புரியல, ரொம்ப நேரமா நீ பேசிட்டு இருக்க, ரொம்ப பெருசா சொன்னார், ஆனா ஒண்ணு புரிஞ்சது நீ பெரியவன் எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதனால கரிஷே வச்சனம் தவ, நீ என்ன சொல்றியோ பண்ணிட்டேன். அதனால் அவர் கேட்டுட்டா, ராமனா சத்தியம் பண்றியா கிருஷ்ணனா சத்தியம் பண்றியான், ராமனாகவே சத்தியம் பண்றேன்னு சொல்லி அதன் பிறகு திருக்கட்சி நம்பிகள் திரும்பவும் காஞ்சிபுரம் வந்து பகவத் கைங்கரியம் பண்றார். அந்த திருக்கட்சி நம்பிகள் சொல்றா, எனக்கு பக்குவம் கிடையாது, உங்களை சிஷ்யனா ஏத்துக்க முடியாதுன்ற, நிலகுடம் தெளிம்பாதுங்க இல்லையா, அதுதான் அவ்வளவு சிரேஷ்டம். இத்தனைக்கும் திருக்கட்சி நம்பிகளுக்கு ஒரு சந்தர்ப்பத்துல ஏழு நாட்டு சனி பிடிக்கிறது ஜாதகப்படி. உடனே சனீஸ்வரன் வந்து இவர்கிட்ட வரலையா, நேர வரதன் கிட்ட போற. சுவாமி அவர் ஜாதகப்படி ஏழரை வருஷம் நான் அவரை பிடிச்சு ஆட்டி படைக்கணும்னு இருக்கு, ஆனா உன்னுடைய பக்தர், அதனால உங்களிடத்த ஒரு உத்தரவு வாங்கிட்டு என்ன பண்ணலாம்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். உடனே வரதன் ஓரத்தை நின்று நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன்னுட்டான். ஒரு ஓரத்தை நிற்க வச்சுட்டார் சனீஸ்வர பகவான், நிக்க வச்சுட்டு திருக்கட்சி நம்பிகள் உள்ள வந்தவன, குழந்தை நீ என்னோட ஏழரை வருஷம் பிரியணும்டா. அவர் திருச்சார், எதுக்கு உன ஏழரை வருஷம் பிரியணும், அதெல்லாம் முடியாது. உடனேயே வரதான் சொன்ன, சரி ஒரு ஏழரை மாசம், ஏழரை மாசம் எவ்வளவு நாள் கிண்டலா, ஏழரை மாசம் விளையாட்ட 210 நாள், ஒரு 225 நாளா நடக்காது. சரிடா குழந்தை, ஒரு ஏழரை வாரம் என்ன தெரிஞ்சா, 7 7 49 ஒரு 3 52 நாள், அம்மா நடக்காது. சரிடாப்பா, ஒரு 7.5 நாள், ஒரு வாரமா நடக்காது. கடைசியில பெருமாள் சொன்னார், ஒரு 7.5 நாழிகன் என பிரிஞ்சுத்தான் ஆகணும் அப்படின்னு. உடனே திருக்கட்சி நம்பிகள் சொன்னார், 7.5 நாழிகைக்கு அப்புறமா நீ என்ன உன் கூட சேர்த்துடணும், இல்லாட்டி நான் தற்கொலை பண்ணிட்டு இருவேன்னுட்டேன். உடனே ஒரு 7.5 நாழிகை திருக்கட்சி நம்பிகள் வரதராஜன் திரியும்படியா ஒரு நிகழ்ச்சி வந்தது. 7.5 வருஷ சனி பீடைய 7.5 நாழிகைய பெருமாள் இவருக்கு பேசியே குறைச்சுட்டாருன்னா, இவர் சொல்றார் எனக்கு பக்குவம் இல்லை, உங்களோட சிஷ்யாலாம் ஏத்துக்க முடியாதுன்றாருன்னா, இதுதான் மகாத்மாக்கள். நம்ம பக்குவமே இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ராத்திரி எப்படி தூங்கணும் நமக்கே தெரியாது. வாழ்க்கை எத்தனை பிரஷ் யூஸ் பண்ணணும் நமக்கே தெரியாது. எத்தனை தடவை கோவத்தை திட்டிருக்கோம் நமக்கு தெரியாது. நிஜமாவே எதுவுமே நமக்கு தெரியாது. அஜ்ஞான கூட்டம். ஆனா மகாத்மாக்கள் சர்வஜர்கள், சர்வம் தெரிஞ்ச ஞானிகள், சர்வசக்தர்கள், ஆனாலும் தேமேனு இருக்கா. உடனே இடையாழ்வார் ரொம்ப வருத்தப்படுற. சரி அப்படின்னு சொல்லி வரதா அந்த பிரதட்சிணம் எடுத்து வரதா அப்படியே சுத்தின் இருக்கேன். ஒரு பிடிப்பு இல்லாம என்னமோ கடல்ல ஒரு இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை ஒரு சின்ன ஒரு பரிசில் உட்காந்து ஓட்டிட்டு போய் நான் கடற்கரைன்னு அவ்வளவு கஷ்டமோ அது மாதிரி கஷ்டம். சம்சார சாகரம் கோரம் மனந்த க்ளேஷம் பாஜன் ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு ஒன்று உண்டு ரிக்வேதத்தில். அது சொல்றது எல்லையில்லாத துன்பங்களுக்கு இருப்பிடம் எதுனா சம்சாரம். சம்சார குடும்பம் இருக்கு பதிலாம். எந்த சமயத்துல எது டென்ஷன் கொடுக்கும், யார் டென்ஷன் கொடுப்பா, எப்படி டென்ஷன் வரும்னே தெரியாது. பெரிய ஒரு பயங்கரமா பூதாகரமா பிரச்சனை இருக்கும், ஒரு வழியா செட்டில் ஆயிருக்கப்பா, சீனி மேல் கவலை இல்லைன்னு சாயனா அங்க ஒண்ணு உட்காந்து இருக்கும். அது ஒண்ணு குத்து குத்து திடீர்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். கை ரொம்ப வலிக்கிறது, டாக்டர் அவர் எம்ஆர்ஐக்கு அது இதுன்னு சொல்லுவார். எல்லா ரிப்போர்ட்லாம் அது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அஜீரணம் தான், அறிக்கையோட செலவு எல்லாம் பண்ணி அது பிராரத்த கர்மா. இவா அவளுக்கெல்லாம் நம்ம தண்டம் ஆனும் இருக்கு. இவாட பூர்வஜனத்தில் ஒருபா கடன் வாங்கினோம், எத்தனா கடன் வாங்கினோம், அதுக்கெல்லாம் வட்டி போட்டு குட்டி போட்டு ஒரு 7500 ரூபாய், 10000 ரூபாய், 15000 ரூபாய் அப்படிலாம் கட்டிட்டு வந்தோம்னா ஒன்றும் இல்லையா அவர் சொல்லுவார். அப்பா இன்னைக்கு தான் திருப்தியா இருக்குன்னு வருவோம், வழியில் கண்டு தடுக்கி கீழே முட்டி போயிடும். இதுதான் பிராரப்தம், இதுதான் சம்சாரத்தில். அப்பாடான்னு ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியுமா? அப்பாடா ஞாயிற்றுக்கிழமை வருது, அவன் ஞாயிற்றுக்கிழமை தான் தொந்தரவு, ஆபீஸ்க்கே போயிருக்கலாம் போல இருக்கு, வெள்ளையே போயிருக்கலாம் போல இருக்கு, தோணி போயிடுறதா இல்லையா சொல்ல முடியல பாருங்க. நம்ம இவ்வளவுதான் இப்படி இருப்போம், இவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் கேரண்டி எல்லாம் கிடையாது. இதுதான் அண்ணன் பொழுது சந்தோஷத்தை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்க வேண்டியது. இவ்வளவுதான் ஒரு நிரந்தரமா இப்படித்தான் வாழ்க்கை இந்த ரீதியில தான் போகும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியறது இல்லை. அதனால பிழையாழ்வார் பார்த்தா என்னடா அது, சரி பெருமாள் வழிவிடுவார் வரதா வழிகாட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார். இப்படி ஏதோ நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு தோணித்து, சரி இவர் தன் ஆச்சாரியனா இருக்க மாட்டேன்னுட்டார். ஆனா அவர் பரம பாகவதோத்தமர். அப்ப இவருடைய இவருக்கு ஆதாரம் கொடுத்துட்டு அந்த உச்சிஷ்ட பிரசாதம் சீகரிச்சோம்னா அதுலே நமக்கு பரமானுகிரகம் பண்ணும். ஏன்னா பாகவதா சாப்பிட்ட பிறகு நேற்றியே சொன்ன போனகம் செய்த சேடம், பெரியவாள்லாம் சாப்பிட்டு மகாத்மாக்கள்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த சீகரிக்கும் பொழுது அது பிரசாதம் ஆயிடும். அது அவ்வளவு ஒரு பலம், நம்முடைய பிரார்த்த கர்மாவையே நாசம் பண்ணும். அவ்வளவு பலம் உண்டு மகாத்மாக்கள் சாப்பிட்ட பிறகு அந்த உச்சிஷ்ட பிரசாதம்னு சொல்லுவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நாரதர் அப்படி பூமியில பெயிண்டிருக்கார். அப்ப ஒரு தம்பதிகளை இவரை பார்த்து சேவை சுட்டு ஆத்துக்கு வாங்குவோம் கூட்டு உட்கார இருக்கிறார். ரொம்ப வருத்தப்பட்டு உங்களை பார்த்தா ஞானி மாதிரி இருக்கள், எங்களுக்கு கல்யாணம் ஆயாச்சு, ரொம்ப வருஷம் ஆயாச்சு, குழந்தை இல்லை அப்படின்னு. ஜோசியம் ஜாதகம் எல்லாம் என்ன தெரியும், எங்களுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னா. அப்ப நாரதர் சொல்லிட்டார், இல்ல உங்களுடைய பிராரப்த கர்மா இன்னும் 7 தலைமுறைக்கும் உங்களுக்கு குழந்தை கிடையாது கேரண்டியான்னு சொல்லி போயிட்டார். ரொம்ப வருத்தப்படுறாரு. சரி அப்படின்னு விட்டுட்டா கொஞ்ச நாள் கழிச்சு நாரதர் திரும்ப அப்படி வர்றார். தாத்தா வாத்துல குழந்தைகள் எல்லாம் விளையாடிருக்கு. ஒரு ஆச்சரியம், தாங்களே உள்ள போனார் அவர் சொன்னா எங்க குழந்தைகள் அப்படின்ட்டான். இவர் கேட்டா தத்தெடுத்த இல்ல பெத்தெடுத்த குழந்தைகள் அப்படின்ட்டான். ஒரு ஆச்சரியம், தாங்களே சரி அப்படின்னு சொல்லி நேர பகவானத்துல போனார். ரொம்ப வருத்தமா போனார். பிரபு ஜாதகம் ஜோசி நான் ஒழுங்கா பார்ப்பேன், கரெக்டா தெரியும், தப்பு பண்ணிட்டேன்னா எனக்கு ஒன்னும் புரியலையே சுவாமி, இது என்ன எப்படி ஆயிடுத்து, அவளுக்கு 7 தலைமுறைக்கு குழந்தை இல்லை, நான் சொன்னது பொய்யா, எனக்கு அகம்பா வந்து பயந்து நடுங்கிறார், தப்பான ஒரு வார்த்தை சொல்லிட்டோமோ அப்படின்னு. அப்ப உடனே பகவான் சொன்னா, நீ சொன்னது தப்பே இல்லை, நீ சொன்னது சரிதான், 7 தலைமுறைக்கு அவளுக்கு குழந்தைகள் கிடையாது, 7 ஜென்மாவுக்கு. என்ன சுவாமி சொல்றேன், 7 ஜென்மா குழந்தைகள், ஆனா நான் போன பார்த்த குழந்தை இருக்க பெத்த குழந்தைன்றலாமா, அதுவும் சத்தியம்தான். நாரதர் சொன்னார், ரெண்டும் சத்தியம், எப்படி குழந்தை பிறக்காதுன்னு நான் ஜாதகப்படி ஜோசியம் பார்த்து சொல்லியிருக்கேன், ஆனா குழந்தை பிறந்தது அதுவும் சத்தியம், இதுவும் சத்தியம்னா எப்படி அப்படின்னு சார். அப்ப பகவான் சொல்றாரு, நீ சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தாய், அப்பா ஏதோ ஆத்துல பாயசம் பண்ணிருக்கா, ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சதோ அதுக்கோ ஒரு ஆத்துல காரியம்னு பாயசம் பண்ணிருக்காரு விசேஷம். அப்பா அந்த திருவழியா சூர்தாசர், கண்ணு தெரியாத உத்தமமான மகாத்மா, கிருஷ்ணனை பிரத்யட்சமா பார்த்த ஒரு மகாத்மா, கிருஷ்ணனை பாக்குறது இந்த கண்ணு அவசியமே இல்லை, இந்த கண்ணே இல்லைன்னா கூட பார்க்கலாம், சொப்பனத்தில் சொப்பனம் பார்க்கறோம், இந்த கண்ணு திறந்தா பார்க்கறோம். சாதாரணமா கண்ணாடி போடுறதா எல்லாரும் பார்ப்போம், சொப்பனத்தில் தூங்குறவாளுக்கு சொப்பனத்தை கண்ணாடி போடாமலே அழகா கண்ணு தெரியும். அதுதான் அந்த ஆத்மாவுக்கு எவ்வளவு பலம், பரமாத்மாவுக்கு எவ்வளவு பலம் இருக்கு பாருங்க. சொப்பனத்துல இந்த வாய் கொண்டு பேசறது, ஆனாலும் பேசணும். சொப்பனத்துல இந்த காது கேட்கும், ஆனா இந்த காது இல்லாமலே இன்னொரு காது கொண்டு கேட்கறோம். இந்த கால் நடக்கல, ஆனாலும் கால் கொண்டு நடக்கிறோம். இந்த கையால வேலை பண்ணோம், ஆனாலும் கை கொண்டு வேலை பண்றோம். அவ்வளவு பலம் ஆத்மாவுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பரமாத்மாவுக்கு எவ்வளவு பலம் இருக்கும், பரமாத்மாவை அனுபவிக்கிறது ரொம்ப சுலபம், நம்ம அனுபவிக்க மாட்டேங்கிறோம். இந்த சூர்தாசர் அவ்வளவு விசேஷமானவர். நீ சொல்லிட்டு வந்த பிறகு அந்த பக்கம் சூர்தாசர் வந்தாருப்பா, உடனே அவ சரி நமக்கு தான் குழந்தை இல்லை, யாருக்காவது ஒரு நல்ல காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த சூர்தாசர் அப்படி பஜனை பண்ணிட்டு போற, அவர் உள்ள வாங்கணும்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு ஒரு டம்ளர் பாயசம் கொடுக்கிறார். உடனே சாப்பிட்டு, ஆஹா ரொம்ப நன்னா இருக்கே, இன்னொரு டம்ளர் கிடைக்குமா அப்படின்னு சார். உடனே அவன் சந்தோஷமா இன்னொரு டம்ளர், சாதாரண அப்படிலாம் கேட்க மாட்டான். உடனே இன்னொரு டம்ளர் குடிச்சுட்டா, ஐயோ ரொம்ப நன்னா இருக்கே, தப்பா எடுத்துக்கலாம், இன்னொரு டம்ளர் கிடைக்குமா அப்படின்னு சார். இப்படியே ஏழு டம்ளர் வாங்கி குடிச்சுட்டார். குடிச்சு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி, ஜோரா இருக்கு, திருக்கண்ணவது ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அப்படின்னா பெருமாள். சரி பெருமாள், நான் கேட்டதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கதைக்கு சம்பந்தம் நான் சொல்ல மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு எதையோ கேட்ட அவர் வந்து பாயில குடிச்ச ஒரு கதையா, இது ஒரு பதிலா அப்படின்னு. அப்ப பகவான் சொன்னார், கண்கள் ஆனந்த பாஷம் வெளியே, அவளுடைய பிராரத்த கர்மா ஏழு ஜென்மாவுக்கு படுத்துமியே, இவர் குடிச்ச ஏழு டம்ளர் பாயசத்துல ஏழு ஜென்மாவுடைய பிராரப்தத்தை அவர் குடிச்சுட்டு இல்லாம பண்ணிட்டு போயிட்டார், அவனால குழந்தை பிறந்ததுன்னு. ஏழு டம்ளர் பாயசத்துல பிராரப்த கர்மா குறையும். இவ்வளவு வசதி அதுக்காக ஆச்சாரியர் எல்லாம் பாதி பாயசிடாங்க. அவருக்கு அவளுக்கு அந்த பாயசம் அந்த லோகத்துல ரொம்ப கஷ்டம், எதியான ஒண்ணு சொன்னா அவ பிடிச்சிருவா, குதர்க்கமா இருக்க மாட்டோம். விவேகானந்தரே சொல்ற ஒரு ரொம்ப அழகான ஒரு கதை உண்டு. ஒரு ஆசிரமம் இருக்கு, ஒரு குரு இருக்கார். அவர் தியானம் பண்ணும்போதுலாம் ஒரு பூனை மேல ஏறி 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 ஓடிட்டு இருக்கும். சரி இதை தொந்தரவு பண்றவே அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சு கட்டி போடு, தியானம் பண்றது முதல்ல அதை கட்டி போடு, அதை பிடிச்சி கட்டி போடுவார், கட்டி போடு அதாவது ஒரு பாடு தியானம் பண்ணுவார். இப்படி அவர் எதுக்கு கட்டி போடுறாரு இவாளுக்கும் தெரியாது, சிஷ்யாளுக்கு. அவரு பரமபதிச்சு விட்டார். அடுத்த குரு வந்தார், பீடாதிபதியா வந்தார். அவர் பார்த்தார், தியானம் பண்ண முதல்ல பூனையை கட்டி போடு, எதுக்குன்னே தெரியாது. அந்த பூனை கட்டி போட்டு கட்டி இப்பெல்லாம் ஓடுறதே விட்டுடுச்சு. ஆனா அவளுடைய மடத்துல ஒரு சம்பிரதாயம் வந்து எடுத்து, தியானம் பண்ணா முதல்ல பூனையை பிடிச்சு கட்டி போகா, தியானம் சித்தியாகும். நீங்க அறிய வேண்டிய மாதிரி பைத்தியகாரத்தம். இந்த திருப்பதி மலை ஏறினோம்னா இந்த முழங்கால் முடிச்சல்லாம் தாண்டிட்டு கடைசியே போவோம். இந்த ஆழ்வார்கள் எல்லாம் லைனா நின்றுருப்பான். பெருமாள் எல்லாம் முடிஞ்சு விட்டு முழங்கால் முடிச்சான் தாண்டி கொஞ்சம் பிளாட் பிளாட்டா இருக்கும் படி. கடைசி மலை, ஏழாவது மலையில கடைசியில போகும்பொழுது பார்த்தா ஒரு இடத்துல போனோம் அப்படின்னா ஆழ்வார் அடிகள் ஆழ்வார்கள் சிலை எல்லாம் தாண்டி சைட்ல பண்ணும் போது நிறைய பேர் கல்லுகள்லாம் அடிக்க வச்சிருப்பா. யாரோ ஒருத்தர் சும்மா உட்காந்து போர் அடிக்கணும், ஒரு கல்லடிக்கினா அது என்ன இடத்துல அங்க போய் கல்லடிக்கினா வீடு கட்டலாம்னு அபிப்பிராயம். என்ன சொல்றதுமா, மலையப்ப சுவாமி ரொம்பவே பாவம். நிஜமா அங்க போய் கல்லடி, நீங்க போய் கல்லடிக்கப்படாது, யாரோ கல்லடிக்கிறதா நல்லதுன்னு அதுக்காக சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்களுக்கு அடிக்கலாம் தெரியாது, அந்த கல்ல அடிக்கினா நல்லது, கல்ல யாரோ அடிக்கிறது எதுக்கோ ஒருத்தர் அடிக்கிறத பார்த்து அப்படியே பண்ணுவான். இதுக்கு பேர்தான் மூட நம்பிக்கையில பேரு தான் முக்கால் சொன்னு பேரு. அந்த மாதிரி நிறைய ஆயிடும். அதுக்குதான் சொல்ல ஆசை நல்லா உடனே பாயசம் கொடுத்து அவளை படிச்சிடப்படாது. அது அவர் பிடிக்காத பாசமா பார்த்து ஏற்ற சாப்பிடுங்க, சாப்பிடுவோம் கஷ்டம். அதனால அந்த பாகவதாளுடைய பலம் அவ்வளவு விசேஷம். அதுக்கப்புறம் அவள் அந்த பிரசாத சீகரிச்சதுனால அவளுக்கு ஏழு ஜென்மா கழிச்சு பிறக்க வேண்டிய குழந்தை அந்த ஜென்மாவிலேயே பிறந்திருக்கு. அதனாலே இளையாழ்வார் பார்க்கறா திருக்கட்சி நம்பிகள் ஆற்றுக்கு போட்டு அவருக்கு தளிகை குடிச்சோம்னா, தளிகை அம்சம் பண்ணோம்னா, சாப்பாடு போட்டோம்னா, அதை சாப்பிட்டோம்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி திருக்கட்சி நம்பிகளை கேட்கிறார். சுவாமி ஒரு விஜ்ஞாபனம், தேவரில் எங்களுடைய திருமாளிகைக்கு வந்து பொன்னடி சாத்தியம் கலிக பிரசாதம் சீகரிக்கும் அழகான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம விட்டுட்டோம், இந்த மதம் மாற்ற கூட்டம் எல்லாத்தையும் காப்பி அடிச்சு பேசிட்டு. தேவரீர் பிரசாதம் பகவான் சுவாமி ஸ்தோத்திரம் மதம் மாற்றுகின்ற கூட்டம் இந்த வார்த்தையில காப்பி அடிச்சு நீங்க பேசணும். ரொம்ப வைத்திருச்சு அழகா அவர் பேசுவார். தேவையில் தங்களுடைய பொன்னடி சாத்தி அடியேனுடைய கிரகத்துல சலுகை பிரசாதம் சீகரிக்கணும் அப்படின்னு திருக்கட்சி நம்பிகளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரின்னு சாதாரணமா அவர் யாராவது இந்த மாதிரி கூப்பிட்டார்கள் அப்படின்னா முதல்ல வரதன் இடத்துல கேட்டு வரதன் போக சொன்னா தான் போவான். வரதன் சொல்லாம ஒரு இடத்துல ஒத்துக்கமாக அவர் வரதன் இஷ்டமா வாழ்ந்துருக்கார். வரதன் இடத்த கேட்காம ஒத்துட்டார் திருக்கட்சி நம்பிகள். உடனே பரம சந்தோஷம், இவரே போறார் காய்கறி நல்லா பார்த்து பார்த்து காய்கறி வாங்கிட்டு இலை எல்லாம் வாங்கிட்டு அது ஒரு சந்தோஷம். ஆஹா திருக்கட்சி நம்பிகள் தன்னுடைய கிரகத்தை வந்து சாப்பிட போறார் அப்படின்னு. ஆனா இளையாழ்வார் மனைவிக்கு பிராமண திமிரு, பிராமண கர்வம், பிராமணாளுக்கு ஜீன்லயே உண்டு, வித்யா கர்வம், தன கர்வம், குல கர்வம், இது ஜீனோட இருக்கு. அபிவாதி சொல்றாங்க அது மாதிரி எல்லாமே ஜீன்ல உட்கார்ந்து இருக்கு. வித்யா கர்வம், தன கர்வம், குல கர்வம், எல்லாருக்கும் நம்ம குழந்தைகள் கூட வந்துடும். அவர் இல்லாம பாக்கணும்னா ரொம்பவே பெரிய விஷயம். சத்தியமா சொல்றேன், பிராமணா இருக்கிறதா தெய்வமா சொல்றேன், இப்படி சொல்ல மாட்டேன், நிறைய பார்க்கணும். இதுதான் இன்னைக்கு பிராமணர்கள் படுற எல்லா கஷ்டத்துக்கும் காரணம். இது மூணு தான், வித்யா கர்வம், தன கர்வம், குலகர்வம், இது மூணுமே நம்ம கிட்ட இன்னைக்கு இல்ல. ஆனாலும் கர்வம் இருக்கு, அதுதான் வைத்தறிச்சல். வித்யா இருந்து கர்வம் இருந்தா பரவாயில்ல, தனம் இருந்து கர்வம் இருந்தா பரவாயில்ல, குலகர்வம் இதுவே எதுவுமே இல்லை, ஏதா கூட ஆயிரம் சாணாலும் கர்வம் மட்டும் போய் சொலையல். சுவாமி இந்த இளையாழ்வாருடைய மனைவிக்கு ஒரு பெரிய உடன்பாடு கிடையாது. பேர்பட்ட மகாத்மாவுக்கு இப்படி ஒரு பத்தினி இருக்கலாமா, கொஞ்சம் மிருடலா இருக்கு இல்லையா? அடியான பொறுத்தவரைக்கும் நான் பகவான் கேட்டது, பகவான் சொன்னது ராமாயணத்துல இந்த சூர்பனகம் முதல்ல ராமன் மேல ஆசைப்படுறான். அப்ப ராமன் சொல்றா, எனக்கு பக்கத்துல கொண்டாட்டி இருக்காமா, நான் பாரு சும்மா உட்கார்ந்து இருக்கு தண்டத்துக்கு, அங்க ஒருத்தருக்கான் பாரு, என்ன அழகா வேலை பண்றான் பாரு, என்ன அழகா இருக்கான் பாரு, கொண்டாட்டி இல்லாம தனியா இருக்கான், எவன போய் கல்யாணம் பண்ணா சௌக்கியமா இருக்கான். இங்க இருந்து ராமன் லட்சுமணன் கிட்ட சூர்பனகை தரத்தி விடுறாரு. சூர்பனை பாரு இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படி லட்சுமணன் கிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. எத்தனை கழவி குமரி வேஷம் போட்டு வந்திருக்கான். உடனே லட்சுமணன் பார்த்தான், சிரிச்சான், அண்ணாவை பார்த்தான், இவர் நம்மள வம்பளை மாட்டியோட பாக்குறாரு அப்படின்னு. அம்மா பாரு அவர் உட்கார்ந்து இருக்கார், நான் வேலைக்காரன், நீ என்ன கல்யாணம் பண்ணா நீ வேலைக்காரியா இருக்கணும், அவரை கல்யாணம் பண்ணா அவ உட்கார்ந்து இருக்கா பாத்தியா அந்த சீதா, நீ அவர் பக்கத்துல ஜம்முன் உட்காரலாம், வேலைக்காரியா இருந்து வேற ஒரு சுந்தரமா, ராணியா இருந்து வேலை வாங்கணுமா, நீ யோசனை பண்ண பார்த்த இது நல்ல ஐடியாவா இருக்கு. திரும்பி ராமன் ஓடுறான், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவளை வம்பரிச்சு விட்டுட்டான். ஆக மொத்தத்தில் அவளுக்கு ரெண்டு பேர் மேலேயும் ஆசனம் தொடுத்து. அவதான் கிருஷ்ணவதார காலத்துல குப்ஜையா வரா, கிருஷ்ணனுக்கு சந்தனம் பூசுற ஆளை ஒருத்தி திரிவக்ரன். இந்த சூர்பனகத்தான் மகாபாரதத்துல அந்த கூனியா வர குப்ஜைன்னு அவளுக்கு பேரு. அப்ப அழகா பகவானுக்கு சந்தனம் பூசிடுறா, பகவான் அழகா அவளை நிமித்தி விடுறா, அப்ப கிருஷ்ணானுபவம் கிடைச்சிருக்கு. ஆனா லக்ஷ்மணன் தானே பலராமனா வந்திருக்கார், அந்த அனுபவம் பூரணமா கிடைக்கல. அந்த பலராமன் தானே இப்ப ராமானுஜரா வந்திருக்கார். அதனால அந்த விட்ட குறை தொட்ட குறை அந்த பலராமன் அனுபவிக்கணும்ன்ற ஆசை திரும்பியும் வந்துட்டா. ராமானுஜரோட இந்த இளையாழ்வாரோட ஒரு குடும்பம் நடத்தின்னு இருக்கான். நிறைய இடங்கள்ல அப்படி உண்டு. மகாத்மாக்கள்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வருவா, பாபா மேல ஆசைப்பட்டவர்களும் கூட வந்துட்டு இப்படி இருந்துட்டு பாரியர்களா இருந்துட்டுலாம் போகிறதுன்னு உண்டு சில இடங்கள். அதே சில இடங்கள்ல ரெண்டு பேரும் உத்தமமான தம்பதிகளா வர்றதும் உண்டு. ஜெயதேவர் பத்மாவதி, கூரத்தாழ்வான் ஆண்டாள், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான தம்பதிகள் எல்லாம் இருக்கு. அதனால அவளுக்கு வந்து அந்த வித்யா கர்வம், குல கர்வம், தன கர்வம், சரி இவரிடத்துல ஒன்னும் பேச முடியாது, சரி நல்லா தலையதானே பண்ணிடுவோம் அப்படின்னு புத்துணுட்டான். எல்லாம் ஏற்பாடா எடுத்து அடுத்த நாள் காத்தால ராமானுஜன் இளையாழ்வார் சீக்கிரம் எழுந்தாச்சு, குளிச்சாச்சு, தயாராயிட்டார். மனைவியை கேட்டா அது பண்ணிட்டியா இது பண்ணிட்டியா எல்லாம் கேட்ட அவசரம் இன்னொரு கொஞ்ச நேரத்துல ஆயிடும். அப்படியே அவரை கூட்டிட்டு வரட்டும், ஆமா நீங்க போய் அவரை கூட்டுண்டு வரத்துக்குள்ள ஆயிடும், தலிகை ஆயிடும், நீங்க போயிட்டு வாங்கணுட்டேன். உடனே இளையாழ்வார் தன் வீட்டில இருந்து இப்படி கிளம்புறார். அப்ப திருக்கட்சி நம்பிகள் இப்படி விசிறி வீசிட்டு இருக்கார். வரதன் கேட்கிறார், என்ன திருக்கட்சி நம்பிகள், நம்முடைய பிரசாதத்தை ஏதோ கொஞ்சோண்டு சீகரிச்சா போல இருக்கே, நன்னா சாப்பிடுதே, இன்னைக்கு ஒண்ணு அவ்வளவு சாப்பிடுற, என்ன பிரசாதம் ருச்சிக்கலையோ அப்படின்னா. சுவாமி பிரசாதம் நன்னா தான் இருந்தது, என்ன இல்ல இன்னைக்கு வேற ஒரு ஆத்துல சாப்பாடு கூப்பிட்டு இருக்கான் அப்படின்னு. உடனே வரதன், நம்மள கேட்காம ஒத்துக்க மாட்டியே அப்படின்னா. என்னமோ தெரியல சுவாமி, அவர் கூப்பிட்டோன்னு யாரா அது அப்படி கூப்பிட்டது அப்படின்னு உடனே சொன்னார். இளையாழ்வார் சுவாமி பிள்ளையார் கூப்பிட்ட உடனேயே நான் யோசிச்சு சொல்றேன், கேட்டு சொல்ல சொல்ல முடியல, அவருடைய பிரீத்திக்கு வசப்பட்டவன் ஆகிட்டேன், அதனால வசனுட்டேன். சரி சரி, அவன் எதுக்கு உன்ன சாப்பிட கூப்பிட்டான் தெரியுமா உனக்கு அப்படின்னு இப்படி பேசுறான் பெருமாள். திருக்கட்சின்னு நம்மளும் போய் வரதான பாக்கிறோம், மற்றதான் நம்ம கிட்ட பேசுற அப்படி பின்னாடி இருக்கிறார் ராதிகிருஷ்ணா. அர்ச்சாவதாரத்தை பேச திருக்கட்சி நம்பிகள் கேட்டுருப்பேன். எப்படி இருக்கும் பெருமாள் பிரத்யட்சமா பார்க்க முடியுமா? கலியுகத்துல பார்க்க முடியும். திருக்கட்சி நம்பிகள் பார்த்திருக்காரு, பேசியிருக்காரு. பாண்டவனோட சந்துகாரம் பேசியிருக்காரு. கிரிதர கோபாலனோட மீரா பேசியிருக்க. எத்தனையோ மகாத்மாக்கள் சொல்லிட்டு பயண்டே இருக்க முடியும். நிறைய பேர் மகாத்மாக்கள் உண்டு, அவ்வளவு வழக்கு. அப்ப பெருமாள் கேட்டார், அவர் சொன்னார் இல்ல அவருக்கு என்ன பிரியம், அதனால என்ன சாப்பிட கூப்பிட்டார். இல்லப்பா, அவனுக்கு நீ சாப்பிட்ட பிறகு அந்த உச்சிஷ்ட பிரசாதம் நிலையில இருக்குப்பார். வெச்ச சரியா சாதாரண வார்த்தை சொன்னா மரியாதையா அழகா சொன்னா உச்சிஷ்ட பிரசாதம்னு பேர். நீ சாப்பிட்ட பிறகு உன் இலையில மிச்சம் மீதி இருக்க, அதை எடுத்து சாப்பிட்டு ஜென்மா சாபல்யமாக அதனாலே சத்கதி அடையணுன்ற ஆசையில உன்னை கூப்பிட்டிருக்கான் அப்படின்ட்டு நெடுங்கிறார் திருக்கட்சி நம்பிகள். ஐயோ அப்படின்னு நெடுங்கிறார். நான் என்ன பண்ணணும் சுவாமி, நான் போய் சாப்பிட வரலன்னு சொல்லிட்டோமா? இல்ல அப்படி பண்ணாதே. அப்புறம் அவனுக்கு உன் மேல இருக்க நம்பிக்கை மரியாதை குறைஞ்சு போயிடும், மனசு ரொம்ப வருத்தப்படும். என்ன பண்ணணும் சுவாமி, அதுக்கு இடம் கொடுக்கப்படாது. புரியலையே சுவாமி, அவன் யாருன்னாலும் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சுவாமி, ஆனா உங்கள்ட்ட ரொம்ப பக்தி உடைய ஒரு பக்தன், அதனாலதான் நீ வேடுவன் வேடு வச்சியா வந்து ஒரு விந்தியமலை காட்டில கூட்டு வந்திருக்க. எனக்கு தெரியும், அவன் வேற யாரும் இல்லை, என்னுடைய ஆதிசேஷன், என் ராமானுஜன் அப்படின்ற பெருமாள் சொல்ல வேண்டாமா? நீ எனக்குரியவன், நீ என்னுடையவள், நீ என்னுடைய தாசி, நீ என்னுடைய தாசன், நீ என் குழந்தை, நீ என்னுடைய சொத்து. இந்த சம்பாதிக்கணும் மீராவை பார்த்து கிருஷ்ணன் சொல்ற, நீ என்னுடைய சொத்துடி அப்படின்னு சார். ஆண்டாவை பார்த்து ரங்கராஜ் சொன்ன, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சார். குகனை பார்த்து ராமன் சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார், உகந்த தோழன் நீ எனக்கு, நான் உனக்கு தோழன் சொல்ல, நீ எனக்கு தோழன் தான். அது குகன் வசத்தியான், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று என்னாது இறங்கி. இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு சொல்றார் திருமங்கையாழ்வார். ஏழை ஏதலன், ஒரு கலாச்சாரம் இல்லாத ஒரு காட்டு ஜாதி, காட்டுக்குள்ள இருக்கவன், ஒரு கலாச்சாரமா நாகரீகம் தெரியாத ஒருத்தன், ஏழை ஏதலன் கீழ்மகன் வேடுவன், ஒண்ணுமே தெரியாது. அவனை கூட சாதாரணப்பட்டவன் சொல்லி விடல, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று என்னாது. அவ்வளவு கீழே இறங்கி உகந்து தோழன் நீ எனக்கு அப்படின்ற உண்டி எம்பி வாழை மான் மட நோக்கி உன் தோழி. பெருமாள் சொல்றாளா, இந்த லட்சுமணன் உன் தம்பி அதனால என் தம்பி, இந்த சீதா பிராதி ஆச்சரியமா உன்னுடைய தோழி அதனால என்னுடைய மனைவி, உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு, உகந்து உயிர் தோழன் நான் உனக்குன்னா நான் ரொம்ப திக் ஃப்ரெண்டு நாங்க அப்படின்னா நம்ம வசதி நடத்தும். உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு, எனக்கு இப்படி தோழன் கிடைச்சது என்னுடைய பாக்யம்டா அப்படின்னு குகன வசத்துறாராம் பெருமாள். பெருமாளுக்கு பாகவத அவ்வளவு வசதி. அந்த மாதிரி சொல்றார் வரதன், அவன் என் ராமானுஜன், என்னுடைய ஆதிசேஷன். உடனே கைய கோப்பின் ஆனந்தத்தை ஆடுற திருக்கட்சி ஆதிசேஷனா? ஏன்னா பெருமாளை காட்டிலும் யார் வசத்தின்னா ஆதிசேஷன் தானே. ரங்கநாதன் பெரியவரா ஆதிசேஷன் பெரியவரா? ரங்கநாதனோட சைஸ்ல ஆதிசேஷன் தான் பெரியவர். 18 அடியை விட, 18 அடி பத்மநாபரை விட, 20 அடி ஆதிசேஷன் தான் பெரியவர். ஆதிசேஷனுக்குள்ள பெருமாள் அடங்குறாருனா அப்ப எது அடக்கிறது அதுதானே வசத்தி. அதனால ஆதிசேஷன் தான் வசத்தி. பெரியவாள் ரங்கராசன பாடுமா முதல்ல ஆதிசேஷன் பெருமையத்தான் பாடுற, அதுக்கப்புறமா தான் ரங்கநாதன். நிஜமாவே திருவனந்தபுரம் பாசுரம் எல்லாம் உண்டு. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குருகவில்லார் இப்படி எல்லாம் சொல்லிட்டு வர்றார். நம்மால சொல்லிட்டு விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் இப்படிதான். விடமுடை அறவில் பள்ளி பயின்றவன் பத்மநாபன் வளர்த்த வரதில்லை, விடமுடை அறவில். ஆனா எல்லா பாசுரத்தையும் ஆதிசேஷ படமுடை இரவில் விடமுடை இரவில் இப்படியே சொல்லிட்டு இருப்பார். பத்மநாபன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார், பேரும் ஓர் ஆயிரத்தில் ஒன்று நீர் பேசுமினே இவ்வளவு சொல்லுவார். எல்லாருமே ஆதிசேஷனை பத்தி சொல்லிட்டே இருப்பார், பத்மநாபனை பத்தி போனாபுரம் சொல்லுவார். அதனால் ஆதிசேஷன் தானே வசத்தி. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடல் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு. ஆயிரம் தலையாச்சு ஆதிசேஷன் ஜம்மனு. அதனால ஆதிசேஷன் வசத்தி ரொம்ப சந்தோஷப்படுற ஆதிசேஷன் 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 குழந்தை மாதிரி குதூகலமா குதிக்கிறார் திருக்கட்சி நம்பிகள். வரதராஜன் சொல்லப்படாது நினைச்சேன், போனா போறது நீ ரொம்ப அத்தியந்த பக்தன், அதனால ரகசியத்தை சொல்ல யாருக்கும் சொல்லாதேன்னு சரி சுவாமி அப்படின்னு சார். இப்ப அத்தனையும் எப்ப நடக்கிறதுனா இளையாழ்வா அவர் ஆத்துல இருந்து கிளம்பி வர்றாங்க பின்னாடிதான் அவர் வீடு. இப்படி வந்து அவர் உள்ள வகையும் அதுக்குள்ள எத்தனையும் பேசி முடிச்சுட்டா உடனே பகவான் சொல்றான், உன தேடிட்டு வர நீ முதல்ல கிளம்பிடு. என்ன பண்ணும் சுவாமி நீ இப்படி போ, ஏன்னா பின்னாடி வாசல வருவா இப்படி வருவா பிரதட்சணமா வரணும் இல்லையா, பின் வாசல நுழைஞ்சா இளையாழ்வர் இப்படி வரணும். அதே சமயத்துல இவர் படியிலேருந்து இறங்கி பிரதட்சணம் இப்படி வெளில வர்றார். இவர் இங்க நுழைய அவர் அங்க வெளில வர்றார். இவர் இந்த எண்டுக்கு போகும்போது அவர் இந்த பக்கம் வந்துட்டார். கரெக்டா இவர் பகவான பார்க்க மேல ஏறுற இவர் திருக்கட்சி நம்பிகள் இளையாழ்வர் வீட்டு வாசல் அடியேன் அப்படின்னு சார். இவ்வளவு பெரிய மகாத்மா இப்ப ஆதிசேஷன் வேற தெரிஞ்ச பிறகு அடியேன் அப்படின்னு சார். உடனேயே இளையாழ்வாருடைய மனைவி சமைச்சுட்டு இருக்கா. அந்த தலிக பண்ற எப்பவுமே ஸ்ரீகளை கூட்டம் இந்த கையில கரண்டி கத்தியதோட தான் வருவான். அதால பண்றது தெரியாதா, இப்போதைக்கு கூப்பிடுறேன்னு சொல்லாம சொல்றது. அந்த மாதிரி கையில அப்படியே அழகா கரண்டியோட வந்தா, உங்களை தேடினானே அவர் போயிருக்கார் அப்படின்னா, அப்படியாமா சரி கொஞ்சம் இருந்த தலிக ஆயிடும். அப்ப அவர் சொல்றார், இல்லம்மா கைங்கரித்துக்கு சமயம் ஆயிடுச்சு, இல்ல இன்னும் பூரணமாக பத்து நிமிஷம் இல்ல ஆன தளிகை போதும். ரொம்ப பிடிச்ச வாக்கியம், ஒரு சுகம் அது ஆன வரைக்கும் போது சாப்பிட்டு போறேன் அப்படின்னு. ஆன தளிகை போதும் இதே அனுபவம் அடி எனக்கு கிடைச்சது. மேற்கோட்டை திருநாராயணபுரம் தொட்டமல்லூர்ல ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு வாரம் சப்தாகம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கிருஷ்ணன் கொடுத்தான். அப்ப அங்க டெய்லி மேல்கோட்டையிலேருந்து ஒரு பக்தை வந்து கேட்டு இருப்பா, நான் மேல்கோட்டை போறேன்னு நீங்க அங்க வந்து தலிகை எடுத்துக்கலாம் முடியும் சரிம்மா அப்படின்ட்டு. அங்க வந்துட்டு உடனே அன்னைக்கு சாயங்காலமே நான் பெங்களூர்ல ட்ரெயின் ஏறணும் சென்னைக்கு, சென்னைக்குள்ள திருநெல்வேலி சரி அப்படிங்கும் போது உடனே போனான்னு குறிச்சி ஒரு பத்து நிமிஷம் நான் டைமே இல்லாம ஆன தலிகை போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு இருக்கும்பொழுதே இந்த விஷயத்த உபன்யாசம் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆன தலிகை போதும். மகாத்மா நம்ம எல்லாம் என்ன கிடைக்கிறதோ சாப்பிடும், வாய்க்காக சாப்பிடுறோம் அதான் பிரச்சனையே. நம்ம உடம்பு உபாதை வரதே காரணம் வாயினாலதான், வயிற்றுனால வாய் தான் பெரிய பிரச்சனை. அடக்கிறதே கிடையாது, இதுக்கு மட்டும் ஒரு பூட்டு இருந்தா நல்லா இருக்கும். ராத்திரியோட ராத்திரியை பூட்டி வச்சுட்டு அப்பப்ப மட்டும் தரத்துனு அது டாக்டர் டயபெட்டிஸ் சொல்லியா டாக்டரை பார்த்தா யம தர்மராஜன் மாதிரி பார்ப்போம். என்னமோ நம்ம சொத்தையே கொள்ளையடிக்கிற மாதிரி ராத்திரி பார்ப்போம். நம்ம உடம்புல வியாதி கேட்ட மாதிரி ஒரு உப்பு குறை தண்ணிய குறை இல்லாட்டி சர்க்கரையை குறை நான் படுவாங்க என்னதை படிச்சு வரச்சு ஒன்னும் மண்ணா கட்டி இல்லை வேற டாக்டர் பார்ப்போம். அவர் இவரே பரவாயில்ல நாட்டி வர நாக்கு ருச்சியில மயங்கி கிடக்க. ஆனா திருக்கட்சி நம்பிக்கை சொல்றார், ஆன தழுகை போதும் அம்மா அப்படியா சரி உட்காருங்க அப்படின்னு சின்னைய காற்ற உள்ள வாங்குவோம்னு கூப்பிடுற. பிராமண கர்மம் இவர் சாத்தாதவர். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வார்த்தை உண்டு, சாத்தின முதலி சாத்தாத முதலி அப்படின்னு. சாத்தின முதலி அப்படின்னா தோல்ல பூனல் இருந்த சாத்தின முதலி, தோல்ல பூனல் இல்லாதவா சாத்தாத முதலி. ஆக மொத்தம் ரெண்டு பேரும் முதலிகள், முதலிகள்னா பெரியவர்கள் அப்படின்னு. உடனே உட்காருங்க அப்படின்னு வச்சார். உடனே அழகா உட்காங்க, ஒரு இலையை கொண்டு வந்து அப்படி போட்டா. உடனே அழகா வாங்கிட்டாரு, ஜலம் ஏதோ ஒரு பாத்திரத்தை கொண்டு கொடுத்தா அழகா இலையெல்லாம் தொடச்சுட்டார். சின்ன உட்காந்து சாப்பாடு போடுங்க. பெரிய மகாத்மா வரதராஜன் பிரசாதத்தை சாப்பிட்டு வாங்க, கோடீஸ்வரன் சாதாரணப்பட்டவர் கிடையாது. ஒன்னும் இல்லாதவன் பிச்சைக்காரன் ரைட் அப்படின்னா பகவத் தியானம் தரு கோடீஸ்வரன், பெரிய கோடீஸ்வரன் எல்லாத்தையும் வீசி எரிஞ்சுட்டு வரதனே கதின்னு கிடக்கிறாரு. அதுதான் அப்ப இந்த காரியத்தை பார்த்தா சூர்ப்பனக மாதிரி தானே இருக்கு. ஒரு நல்ல நிஜமாவே உத்தமையா இருந்தா இந்த மாதிரி பண்ணுவாள். ஐயோ அவர் கோச்சிப்பார், அவருக்கு இது பிடிக்காதவன் உள்ள கூப்பிட்டு இருக்க மாட்டாளா. சின்ன உட்கார வச்சு இலைய போட்டாச்சு. உடனே அப்படி பரிமாறுற அழகா அவர் சாப்பிட்டுட்டார். இவர் அங்கெல்லாம் தேடுறார், அதுக்குள்ள இளையாழ்வார் எங்க எங்க எங்கன்னு எல்லாரும் கேட்காரு. இங்க தானே இருந்தார், அங்க போனாரு, இங்க போனாரு, மேலதானே இருப்பார். இவர் வரதனா தர எல்லார்ட்டையும் கேட்கிறார், கேட்டுக்க வேண்டிய வரதன் கிட்ட. அப்புறம் எல்லாரையும் இடம் எல்லாரும் குறைத்து விட்டுட்டா. அதுக்குள்ளே இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டார், சாப்பிட்டு முடிச்சுட்டா. உடனே சரிம்மா ரொம்ப சந்தோஷமா நல்லா தழுகையா இருந்து நான் கிளம்புறேன். அவர் வரலையே, இல்ல பரவாயில்லம்மா அவர் இங்க கோவில்ல இருப்பார், அப்புறமா பாத்துக்கிறேன் சுவாமிகிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு கிளம்பிட்டார். உடனே எல்லா பக்கமும் பார்த்தா போட்டு இல்லையே உங்காத்து பக்கம் தானே அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு. உடனே அவர் வேக வேகமா ஓடி வரார். என் மனைவி பத்தி நல்லா தெரியும், ஏதாவது பண்ணிடுவாளோ, ஏதாவது இடம் வருமா, அவமரியாதை பண்ணிடுவாளோ, பாகவத அபச்சாரம் ஆயிடுமோனு ஒரு கவலை. உடனே இளையாளர் இங்கே இப்படி ஓடி வர, அதுக்குள்ள இவர் நுழைஞ்சு அப்படி போறார். இவர் கோவிலோட பின்வாசல் வழியா வெளில போக, அதுக்குள்ள அவர் வரதராஜன் பார்க்க மேல ஏறியாச்சு. இவர் போற அதுக்குள்ள பார்த்தா இளையாழ்வாருடைய மனைவி குளிச்சுட்டு ஜலம் எடுத்துட்டு வர. இவர் பார்க்க என்னது இப்ப போய் குளிச்சுட்டு ஜலம் எடுத்துட்டு வர, இல்ல அந்த சாத்தாதவர் வந்தார் ஆன தள்ளிகை போதும்னார் ஆகாரம் போட்டேன். ஓ சரி, எங்க உட்கார வச்சு போட்டேன் இல்ல இல்ல அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு, சின்ன தானே சின்ன உட்காரச்சு போடணும் அப்படின்னு. அப்படி கோபம் வர்றது, துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. சரி வேண்டாம், கோபப்பட வேண்டாம் அப்படின்னு அடக்கிண்டு அப்படி பாக்குறாரு. சரி இல்ல அவர் சாப்பிட்ட இலையை அப்படி குச்சியில் அப்படி தள்ளினு, குச்சியில் அப்படி தள்ளினு தள்ளிட்டு அப்படி ஜலம் தெளிச்சு அந்த இடத்த சுத்தம் பண்றதுக்காக பார்த்தா, அப்படி ஜலம் தெளிக்கும் பொழுது அங்கு விழுந்த ஜலம் என் மேல பட்டுடுத்து அதனாலே சரீரத்தை அளந்த வேண்டியதாயிட்டு இருக்கும். அவ்வளவு ஆச்சாரமா சாப்பிட்ட இடத்த ஜலம் தெளிச்சா அந்த ஜலம் மேல பட்டுடுத்தான், அதனால ஆச்சாரம் போயிடுத்தான், தீட்டு பட்டுடுத்தான், அதனாலே சரீரத்தை அளந்த வேண்டியதாயிட்டுனர். அழுகையே வந்து இருக்கு, இளையாழ்வா இருக்கு. இப்படி பார்த்தா நேரம் எங்கன்னு பார்த்தா அதுக்குள்ள அது இருந்தாலும் நாய் சாப்பிட்டுடுது, ஒரு மாடு சாப்பிட்டு போயிடுச்சு. உள்ள ஓடுற பாத்திரத்துல மிச்ச மீதி இருக்கும், அவருக்கு பண்ணது அதை சாப்பிடலான்னு பார்த்தா பாத்திரத்தை அளம்பி தேய்ச்சி கவுத்து வச்சிருக்கார். நெஞ்சு கணக்கிறது என்ன பாவம் பண்ண, அவளை வந்து அவர் பார்க்கணும்னு போனார், முடியல. ஒரு பிரசாதம் தளிக பிரசாதமாவது உச்சிஷ்ட பிரசாதம் கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நம்ம சொல்றோம் நமக்கு எல்லாம் தான் நடக்கிறதா, நிஜமாவே இல்லை, இவ்வளவு கஷ்டம். சரி அப்படின்னு மனசு சமாதானப்படுத்திக்கிற இத்தனைக்கும் காரணம் வரதன், இவ்வளவுக்கும் ஒரே காரணம் பரதராஜன். ஏன்னா அவர் தானே இவருக்கு போறது மாதிரி சாப்பிட்டு வந்து எல்லாம் சொல்லிட்டார். சரி இவ்வளவுதான் நமக்கு வாய்ச்ச பாக்கியம் அப்படின்னு இருக்க அப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப ஜோரா ஒரு நாள் இளையாழ்வார் ராத்திரி இப்படி படுத்துட்டு இருக்க, என்ன வாழ்க்கை அது, ஒரு அர்த்தம் இல்லாம பைத்திகார்த்தனமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிருந்தார். உடனே அடுத்த நாள் கோவிலுக்கு போனார், திருக்கச்சி நம்பியில பார்த்து கையை கூப்பிட்டார். சுவாமிய மனசுல ஒரு சில நினைவுகள்லாம் இருக்கு, அது சரியா தப்பான்னு எனக்கு புரியல, தேவரீர் கொஞ்சம் பெருமாளிடத்துல கேட்டு சொல்லணும் அப்படின்ட்டார். என்ன விஷயம்னு சொல்லணும், மனசுல சில நினைவுகள் சில யோசனைகள் இருக்கு, சரியா தப்பா எனக்கு தெரியல, அது புரியல எனக்கு, தேவரீருக்கு தான் பெருமாள் நன்னா பரிச்சயமாச்சு, அதனால வரதனிடத்தை கேட்டு சொல்லணும். இவர் என்ன விஷயம் சொல்லுங்கன்னா கேட்கணும் இல்லையா, சரி கேட்டு சொல்றேன். இவர் ரெயில் மோட்டர் ஆதி பேசினால இவருக்கு அவருக்கு ஹிருதயம் ஒன்னாத்தான் இருக்கும் அப்படின்னு. உடனே அழகா திருக்கட்சியின் விசிறி வீசிருக்கார் வரதராஜனுக்கு. உடனே வரதராஜன் சிரிச்சார், என்ன இளைய திருக்கட்சி நம்பிகள் அதான கேட்கணுமோ அப்படின்னு. ஆமா பிரபு, இந்த மாதிரி இளையாழ்வார் ஏதோ மனசுல நினைச்சிருக்காருன்னா அது உங்ககிட்ட கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிடு வரதராஜன் ஒரு ஆறு வார்த்தைகள் சொல்றார், ஆறு வாக்கியங்கள். வைஷ்ணவ சித்தாந்தத்துடைய அஸ்திவாதம் ஆணிவேர் மோட்ச ரகசியம், இந்த ஆறு வாக்கியங்கள் ரொம்ப விசேஷம். வைஷ்ணவ சித்தாந்தத்துடைய ஆறு தூண்கள், இந்த தூண்ல தான் நின்றுக்கு வைஷ்ணவ சித்தாந்தம், இந்த ஆறு பில்லர் நிஜமா. பெருமாள் சொல்றார் ஆறு வாக்கியங்கள், நானே பரதத்துவம் முதல் வாக்கியம், அகமேவ பரதத்துவம். வரதன் சொல்ல நான் தான் பரபிரம்ம பரமாத்மா, அகமேவ பரதத்துவம். அடுத்தது சொல்ற பேதமே தர்சனம், ஜீவன் வேறதான் பரமாத்மா வேறதான், என்ன பண்ணாலும் ஜீவன் ஜீவன் தான், பரமாத்மா பரமாத்மா தான். ஜீவன் என்ன பக்தி பண்ணிடுத்துனா முக்தி அடை. அந்த முக்தியில நாலு விதம் உண்டு, சாரூபியம் சாமீபியம் சாலோக்யம் சாயுஜ்யம். சாரூபியம் அப்படின்னா பகவானை போலவே ரூபம் நமக்கு கிடைக்கும். நாலு திருக்கைகள், நீலமேக சாமல ரூபம், கண்ணு கைய வரம் அப்படியே டிட்டோ. இந்த கோவில் எல்லாம் போனா ஜெயவிஜயர்கள் பார்த்தோம்னா பெருமாள் மாதிரியும் நாலு கைகளோட சங்கு சக்கரம் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரே ஒரு வித்தியாசம், பெருமாளுக்கு பக்ஷஸ்தலத்துல ஸ்ரீவஸ்தந்திரம் மறு இருக்கும், தாயார் இருப்பா, இவாளுக்கு இருக்க மாட்டான். அந்த மாதிரி ரூபத்தை அடையிறதா உண்டு. அஜாமிலன் அப்படிதான் அடையிறான்னு காண கிடக்கு. அஜாமிலன் துந்துகாரி இவாள்லாம் அந்த சாரூபிய முக்தி அடைந்தான். பகவானை போலவே அவனை போலவே ரூபம், அதுக்கு பேர் சாரூபிய முக்தி. இன்னொரு முக்தி சாமீபியம், அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு பாக்யம். இன்னொன்னு சாலோக்யம், அவனுடைய லோகத்துல இருக்கிற வைகுந்தத்துல இருக்கிறது. இன்னொன்னு சாயுஜ்யம், அவனோட இரண்டரை கலக்கம். பால்ல தண்ணி ஊற்றோம் அப்படின்னா இந்த தண்ணி தன்னுடைய இயல்பு சுபாவம் ருச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு பாலுடைய ருச்சி குணம் மனம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது இல்லையா, அது போல அவனோட இரண்டரை கலக்கம். இந்த ஆர் பிரஷ்னர் அடிக்கிறோம், அடிச்ச உடனே அது காத்தோட காத்தா கலந்து இந்த காற்றோட வாசனையை மயங்கி அப்படி மாறுறதும். அது போல இந்த சர்க்கரையோ உப்பையோ ஜலத்துல போட்டோம்னா தன் சொரூபத்துல இழந்து அப்படி அதோட கரைஞ்சு அப்படி கலந்து விடுறதுல இரண்டரை கலத்தல், அதுக்கு பேரு சாயுஜ்யம். சாரூபிய சாமீபிய சாலோக்ய சாயுஜ்ய சதுர்வித முக்தின்னு பேரு. அந்த முக்தியில பகவானோட இருக்கலாம். அவ்வளவு பரபிரம்மன்ற ஒரு கேட்டகரியில் நம்ம போக மாட்டோம், போகக்கூடாது, போனா கஷ்டம். படத்துல சந்துக்காராமே பகவான் சொல்லலாம், நீ நானும் ஒண்ணு தாண்டான, இந்த வம்பே வேண்டாம்ப்பா, நீயாரு நான் நானாவே இருக்கேன். நீயாரு உன்னை அனுபவிக்கிற நான் நானாவே இருக்கேன். நீ புஷ்பமாரு அனுபவிக்கிறவனா நான் இருக்கேன். நீயும் புஷ்பம் நானும் புஷ்பம்னா ரசிக்க முடியாதுப்பா, நான் நானா இருக்கேன். இது வைஷ்ணவ சித்தாந்த தத்துவம். பெருமாள் சொல்ற பேதமே தர்சனம், ஜீவன் வேற பரமாத்மா வேற, இதுதான் வைஷ்ணவ சித்தாந்தம். முதல் வாக்கியம் சொல்றார் அகமேவ பரதத்துவம், நானே பரதத்துவம். ரெண்டாவது சொல்றார் பேதமே தர்சனம், ஜீவன் வேற பரமாத்மா. மூணாவது வாக்கியம் சொல்றார் சரணாகதியே உபாயம். இந்த கலியுகத்துல இந்த லோகத்துல சுலபமா வாழணும், ஆனந்தமா வாழணும், மோட்சம் அடையணும்னா சரணாகதி தான் சிம்பிளஸ்ட் மெத்தட், பெஸ்ட் மெத்தட், ஈஸியஸ்ட் மெத்தட், கன்ஃபார்ம்டா கேரண்டியா வேலை பண்ணக்கூடிய மெத்தட் எதுன்னா சரணாகதி. வீண் போகாதது, மற்ற எல்லா வழியிலும் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் சொல்றேன் இல்லையா, இப்படி எல்லாத்துலயும் நம்முடைய பிரயத்தனம் ஜாஸ்தி. எல்லா கர்மாவையும் பண்ணணும், பற்றுதல் இல்லாமல் இருக்கணும், பலன்ல அக்கறை இல்லாமல் இருக்கணும், நமக்கு வருமா சத்தியமா வரணும். ஞான யோகம் எல்லாம் என்ன 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 புரிஞ்சுட்டு இது இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிறது ஞானம், நமக்கு நம்மளையே தெரியாது. பக்தி யோகம் பரமாத்மா மேல அபரிமிதமான ஆசை, அப்படி ஒரு ஆசை, ஒரு டிவி மேலேயோ இல்லாட்டி ஒரு வஸ்திரத்து மேலேயோ இல்லாட்டி நமக்கு பிடிச்ச ஒரு ஐட்டத்து மேலேயோ நமக்கு ஒரு ஆசை இருக்க. பெருமாள் வீதிக்கு வந்திருக்கார், டிவியில் நல்ல ப்ரோக்ராம், இதுவா அதுவானா இதுதான். பெருமாள் பரவாயில்ல, போன வருஷம் பார்த்தா சிங்கேந்து கை கூட்டிக்கணும், பெருமாள் மானசிகமா பார்த்தா போயிருக்கு. நாளைக்கு கூட பெருமாள் பார்க்கலாம், எங்க போயிட போறாங்க, அவர் போயிட மாட்டாங்க, நம்ம போயிடுவோமே. பெருமாள் இரண்டாம் பட்சம் தானே, அதனால நமக்கு பக்தி யோகமும் தூரம். சரணாகதியில நான் அன்பிட்டு என்ன நீ காப்பாத்து. அங்க பெருமாளுடைய காரண்யம் 99%, மத்த எல்லாத்திலையும் நம்மளோட சதவீதம் ஜாஸ்தி, பரமாத்மா ரொம்ப குறைச்ச. இந்த சரணாகதியில 99% பெருமாளுடைய காரண்யம், 1% நான் உன்னை சரணடைகிறேன். நம்ம பிரயத்தனம் நமக்கு இதான வேணும், பிரயத்தனம் குறைச்சலா இருக்கணும், பிரயோஜனம் பெருசா இருக்கணும். கலியுக தர்மமே அதானே, வேலையே பண்ணப்படாது, சம்பாத்தியம் வரணும், படிக்கவே படாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கணும், பெரிய ஒன்றை சமைக்கவே படாது, ஆனா எல்லாரும் என்ன சாப்பிடணும், எல்லாம் நடக்கிற கதையா. அந்த மாதிரி சரணாகதி அவ்வளவு சுலபமானது, அதனால பெருமாள் சரணாகதியே உபாயம். வரதராஜனே தன் திருவாய் மொழியா சொன்ன விஷயம் என்ன ஞாபகம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி பெருமாள் சொன்ன வாக்கியம், நானே பரதத்துவம் பேதமே தர்சனம் சரணாகதியே உபாயம். அவ்வளவு அழகா சொல்றார் பெருமாள், ஜோரா சொல்றார், அவ்வளவு விசேஷம். அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், அந்திம கால ஸ்மிருதியும் பகவான் கீதை சொன்னான், யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமேவயேதி கௌந்தேய சதா தத்பாவ பாவித. இறக்கும் பொழுது யார் எதை நினைத்துக் கொண்டு இறக்கின்றார்களோ அவர்கள் அதையே அடைகிறார்கள். இறக்கும்போது என்ன ஞாபகம் சொல்ல முடியும்? ஒருத்தர் அஜாமில உபாக்யானம் கேட்டுட்டார். அஜாமில உபாக்யானத்துல அஜாமிலன்னு நரகலோகத்துக்கு ஐஷன் போகணும்னு யம தர்மராஜர்கள் மூணு சிங்கர்கள் வந்து அப்படி பாச கையில போடுறான். அப்போ உடனே நாராயணா கத்துறான், விஷ்ணு தூதர்கள் வரா, அதன் பிறகு அவன் சப்தத்தை அடையினா அப்படின்னு அஜாமில விஷயம். ஒருத்தருந்த கதையை கேட்டுட்டான். என்ன சுலபமா இருக்கு, அந்திம காலத்துல நாராயணா கத்தினா போய் தீர்மானம் பண்ணிட்டான். உடனே ஒரு பிள்ளைக்கு வாசுதேவன் பேர் வச்சார், ஒரு பிள்ளைக்கு நாராயணன் பேர் வச்சார், ஒரு பிள்ளைக்கு மாதவன் பேர் வச்சுட்டார். அதை வச்சுட்டு நிம்மதியா இருந்தமா அதை வானாராயணன் அப்படியே கூப்பிட்டு இருந்தார். அவரோட கடைசி காலம் வந்து உடனே அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருந்தா, இந்த மாதிரி நான் பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சிருந்தேன். அவர் ஃப்ரெண்டு ஞாபகம் வச்சு ரோ வளர்ந்து இருக்கார், பழமின் இருக்கார். அப்ப உடனே அவர் ஃப்ரெண்டு சரி சொல்ல மூத்த பிள்ளைய கூப்பிட்டார். கூப்பிட்டு இவர் ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சது யாரா அப்படின்னு, என் மூத்த பிள்ளை அப்படின்னு சார், நாராயணன் சொல்லல. ரெண்டாவது பிள்ளை சரின்னு சொல்லி ரெண்டாவது பிள்ளை கூப்பிட்டேன், ரெண்டாவது பிள்ளை தெரியாதாடா அப்படின்னு ரொம்ப கோபத்து. மூணாவது பிள்ளைய கூப்பிட்டார், இவன் யார் மூணாவது பிள்ளைன்னு சொல்லிட்டு உச்சிட்டு போயிடுச்சு. கடைசி வரைக்கும் நாராயணா வாசுதேவா மாதவா பேரே வரல, ரொம்ப கஷ்டம். அதனாலதான் தெரியாத சேஃபா சொல்லிட்டார், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் முன்னடி அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் பெண்ணை வந்து நழியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியான். கஜேந்திரன் ஆதி மூலமே கத்தினவன வந்தாய், இந்த மாதிரி நான் இப்ப கத்தி வைக்கிறேன். தங்கன் சிரிச்சான், கஜேந்திரன் கால முதல கடிச்சது கத்தினா வந்தேன், நீ அப்ப கத்தின்னு அவர் சொன்னார். கஜேந்திரன் கடிச்சது ஒரு முதல்ல, என்ன கடிச்சுட்டு பதினோரு முதல்ல, அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு ஞானேந்திரியம் ஒரு மனசு எல்லாம் கடிக்கிறது. நான் ஞாபகம் எல்லாம் வச்சுக்க மாட்டேன், அசக்தன். ஏய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைத்தாலும் நினைப்பேன் இல்லை, நினைக்க மாட்டேன் கேரண்டியா சொல்ல நினைக்க மாட்டேன். பா சந்தோஷமா சௌக்கியமா ஆரோக்கியமா இருக்கும்பொழுதே அவனை நினைக்கிறது இல்லை, முடியாத பொழுது அவனை நினைக்க போறேன். உனக்கு ஏன்னா ரொம்பதான் நம்பிக்கை, அநியாயத்துக்கு நம்பிக்கை வச்சிருக்காய். நான் சொல்றேன் நினைக்க மாட்டேன், ஜெய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். கன்ஃபார்மா சொல்ற ஏன்னு கேட்டால் முடியாது, நான் இப்ப நாராயணான் கத்துறேன், அதை நீ ஞாபகம் வச்சுட்டு அப்பொழுது எனக்கு அனுக்கிரகம் பண்ணுன்ற. அதனாவே அந்திம காலத்தை ஸ்மரிக்கிறதா நம்ம அடைவோம், நம்ம யாருமே தேட மாட்டோம். ஆனா வரதராஜன் கேரண்டி கொடுத்துருவோம், அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், கடைசி காலத்துல நீ நினைக்க வேண்டாம் பரவாயில்ல. இந்த ஐடியா முதல் முதல்ல லோகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா வராகமூர்த்தி தான். சிதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரக தாத்து சாம்யே சிதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் சமாமஜம் சதகத்தம் ரியமானம் து காஷ்ட பாஷாண சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. பூதேவி பகவான் கொடுக்கிற வாக்கு சத்தியம், உத்தரவாதம் கொடுக்கற, கேரண்டி கொடுக்கற. பூதேவியை தூக்கிட்டு வரா, அப்ப பூதேவி குளிங்கி குளிங்கி அழறா. பெருமாள் கேட்கிறார், ஏண்டி அழறாய், நான் தான் காப்பாத்திட்டேனே. அப்ப தாயார் சொல்ற, நான் உம்முடைய பக்தை, உம்முடைய பாரியை, உம்முடைய சிஷ்யை, உம்முடைய தாசி, உம்முடைய சொத்து, அதனால பழைய காலத்துல கூட அழகா வந்து என்ன காப்பாத்திட்டேன். ஆனா என் மடியில் நிறைய குழந்தைகள் இருக்கு, அவளுக்கெல்லாம் என்ன கட்டி சொல்லுங்க பாவம், அதுவும் உங்க மாயையில மாட்டிட்டு படாத பாடுபட்டு தொலையர்கள் குழந்தைகள் அப்படின்னு. அப்ப பெருமாள் சொல்றா, உடம்பு நன்னா இருக்கும் பொழுது மனசு நன்னா இருக்கும் பொழுது என்னை யார் நினைக்கிறார்களோ நினைத்து வைத்து விடுகிறார்களோ அவர்கள் உடம்பு முடியாம கல்லு போல கட்ட போல கடைசி காலத்தை இப்பயோ அப்பயோ நீழ்த்துண்டு கிடக்க, டாக்டர்கள் போயிடுவான் கைபிடிச்சு சொல்ல, பந்துக்கள்லாம் எப்ப போவான்னு காத்துண்டு கிடக்க, தன்னிலாம் மறந்து அப்படின்னு இழுத்துண்டு கிடக்கிற சமயத்துல அந்த என் பக்தனை என் பக்தையை நான் ஸ்மரிக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கின்றேன் உத்தரவாதம் இருக்கிறேன். நீ நன்னா இருக்கும்போது என் நினைச்சு வச்சுடு, நீ என்ன மறந்தாலும் நான் ஒன்னும் மறக்க மாட்டேன். என்ன கேரண்டி, சத்தியம் அப்பாரான் ஒரு கேரண்டி. நமக்கு ராத்திரி தூக்கத்திலே எல்லாத்தையும் மறந்துடுறோமே, என்ன தூக்கம் வந்துருக்குன்னா ரங்கராஜன் வரதராஜன் ஞாபகம் வருது, தூக்கம் தான் பெருசா ஞாபகம் வருது. ராத்திரி நேரமாக ஆக வேலை முடிச்சு படுத்தா போதும், கட்டையை சாச்சா போதும், கண்ணை மூடினா போதும், இப்படிதானே தோன்றது.
இதுக்கு மேல பரிசுத்தம்ன்றது இல்லையே. அப்ப எப்படி அந்திம காலத்துல ஸ்மரண வரும்? அதனால வரதன் சொல்லிட்டார், அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம் அப்படின்னு பெரிய ஒரு கேரண்டி வரதராஜன் கொடுத்துட்டார். நானே பரதத்துவம், வேதமே தர்சனம், சரணாகதியே உபாயம், அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம். மொத்தம் ஆறு வாக்கியம் சொன்னார். இன்னைக்கு நாலு வாக்கியம் சொல்லியிருக்க, நீ ரெண்டு வாக்கியம் நாளைக்கு. அதுக்கு முன்னாடி இந்த நாலு வாக்கியத்தை ஒழுங்கா ஞாபகம் வச்சு ராத்திரி தியானம் பண்ணு. நாளை கேட்பேன் மூணாவது வாக்கியம் எது, ரெண்டாவது வாக்கியம் எது, யாராவது கூட்டி ஏன்னு சொல்லுவோம். அதுக்காக நாளைக்கு லீவு போட்டு நினைக்கப்படாது.
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா
ரெண்டு பேர்
இருக்கலாம்.
லதிகா பாலகேதாளம், லதிகா பாலகேதாளம்.
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா
ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.
సద్గురు మహారాజ్ కి సమస్త భాగవతులకు గోవింద నామ సంకీర్తనం జై జానకీ కాంత స్మరణం గోపికా జీవన స్మరణం ఆళ్వార్ త్రివడిగలే శరణం ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்தனம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து లోకా సమస్తా సుఖినో భవంతు లోకా సమస్తా సుఖినో భవంతు ఓం శాంతి 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 జై శ్రీ ఇంధు మాతా కీ జై శ్రీ కావేరి మాతా కీ సర్వత్ర రామానుజ నామ సంకీర్తనం రామానుజ కాతాల పదురువమలికం సత్సంగం ఉంది పొడుగుంది కలుగుతుంది సాయంకాలం రామానుజ రాధేకృష్ణ நீங்க லீவு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.